السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله. أما بعد، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. وقال تعالى أيضا: وتزودوا فإن خير الزاد التقوى. وقال تعالى: إذا عفتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام. وقال تعالى: إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما، فمن تطوى خيرا فإن الله شاكر عليم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தீனுடைய விஷயங்களை கேட்கின்ற பொழுது பேணுதலுடனும் ஒழுக்கத்துடனும் ஆர்வத்துடனும் ஆசையோடும் மனதிலே பதிய வைத்தவர்களாக கேட்பதையெல்லாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடும் கேட்டவைகளை கொண்டு வந்தவைகளை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அமர்ந்து தீனுடைய விஷயங்களை கேட்க வேண்டும். தீனுடைய விஷயங்களை கேட்பதிலே இக்காலத்திலே ஆர்வம் குன்றி இருக்கிறது. ஆனால் உலக ரீதியான விஷயங்களுடைய பேச்சுகளை கேட்பதிலே மக்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பதை உலகத்திலே பார்க்கிறோம். ஆக தீனுடைய விஷயத்தில் மிக முக்கியமானது இப்பொழுது நாம் விளங்க வேண்டிய விஷயம் எதுவோ அதைத்தான் இப்பொழுது பேசுவோம். அதைத்தான் நாம் ஆர்வத்தோடும் கேட்டு மனதிலே பதிய வைக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி பிரயாணம் செய்ய இருக்கிறோம். ஆணும் பெண்ணும் ஹஜ்ஜு சம்பந்தமான விஷயங்களை இதோடு நிறுத்திவிடாமல் இதற்கு பிறகு எத்தனை ஜோடுகள் நடக்குமோ, எத்தனை கிதாபுகளில் நமக்கு விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ, இவைகளெல்லாம் மடக்கி மடக்கி கேட்டு கேட்டு மனதிலே பதிய வைத்து அதை அமலிலே கொண்டு வர வேண்டும். சில அமல்கள் இருக்கிறது, அது அதிலே குறை ஏற்பட்டு விட்டால் தாயகத்திலே பூர்த்தியாக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழுகை, ஒலுவு, குளிப்பு, நோம்பு, ஜகாத், இதில் ஏதாவது முன்பின்னாகிவிட்டால் அடுத்து அடுத்து இருந்த இருப்பிடத்திலே அதை திருப்பி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜு உம்ரா என்று சொல்லக்கூடிய அனுஷ்டானம் இருக்கிறதே, அதை முறையோடு விளங்கி மனதிலே பதிய வைத்து எந்த அளவுக்கு நாம் செயலில் கொண்டு வருவோமோ அந்த அளவுக்கு இந்த அமலை கொண்டு அல்லாஹ் இடத்தினுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். அதனால் ஹஜ்ஜு சம்பந்தமான விஷயம், உம்ரா சம்பந்தமான விஷயத்தை தெளிவாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். திருப்பி திருப்பி இதை பேச வேண்டும். இதுதான் போய் திரும்புகிற வரையிலும் பேச்சாகவே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த அமலை முறையோடு செய்வோமே தவிர, இல்லையென்றால் ஊர் பழக்கம் உலக பழக்கம் அவர்கள் செய்வதைப் போல் இவர்கள் செய்வதைப் போல் செய்து முடித்து விட்டு வந்துடுவோம். நெல் பயிரிடப்படுகிறது, கதிரிலே நெல் வருகிறது, அது கற்காவா நெல் என்பது எப்பொழுது தெரியும்? அதை அறுத்து அடித்து அதை மூட்டையாக கட்டுவதற்கு முன் அதை காற்றிலே தூத்துவார்கள். தூத்தினதற்கு பிறகு தெரியும் இது கற்கா இது நெல் என்பதாக. இதே போன்று சகோதரர்களே, நாம் எந்த அமல் செய்தாலும் நம்முடைய அமல் அங்கீகரிக்கப்பட்டதா அங்கீகரிக்கப்படவில்லையா என்பது எப்பொழுது தெரியும்? நாளை மறுமையிலே தான் தெரியும். முடிந்த மட்டிலும் நாம் விளங்கி ஒரு அமலை செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கின்ற பொழுது ஏதாவது முன்பின் ஆகிவிட்டாலும் அதனை பூர்த்தியான அமலாக ஆக்கிவிடுவான். அதனால் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், போதுமாக்கி கொள்ளக்கூடாது. அவ்வளவு விஷயங்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பெண்மணிகள் அதிகமாக விளங்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு விஷயங்களிலே விளக்கு குறைவு பெண்கள் தீனுக்குத்தான். உலக அடிப்படையிலே எவ்வளவோ விஷயங்களை விளங்கி கொண்டே இருக்கிறார்கள், தீனுடைய விஷயங்களிலே விளக்கு குறைவாகவே இருக்கிறார். குறிப்பாக ஹஜ்ஜுடைய சபரிலே சில பெண்மணிகள் ஏராளமான தவறுகளை செய்கிறார்கள். செய்கின்ற அமலையும் முறையோடு செய்வதில்லை. கணவன் இங்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை, கணவனிடத்தில் அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் பல்வேறு பெண்மணிகளுடைய ஹஜ்ஜு உம்ராக்களிலே பல்வேறு பாவங்கள் நிகழ்வதை அங்கே காண முடிகிறது. அதே போன்று சில ஆண்களும் அப்படித்தான், சரியாக இங்கு விளங்குவதில்லை. வெவ்வேறு காரியங்களிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி விட்டார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலுடைய கிருகியினுடைய அமலை சரியாக புரிந்து மனதிலே பதிய வைத்து வராதன் காரணமாக பல்வேறு தவறுகளும் பல்வேறு சுண்ணத்துகளும் விடுபடுகின்ற நிலைமையை அங்கு காண முடிகிறது. செய்து முடித்த பிறகு சொல்லுகிறார்கள், நான் இப்படி செய்துவிட்டேனே என்பதாகும். என்ன செய்ய முடியும்? மறு வருடம் வந்துதான் அதை நிவர்த்தியாக்க முடியும். அதனால் ஹஜ்ஜுடைய விஷயத்தை இந்த கூட்டத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும். வீட்டிலே தாலிமுடைய கிதாபை வாசித்து வாசித்து பெண்களும் ஆண்களும் அது ஏற்படுகிற முன்பின் விஷயங்களை உலமாக்கரிடத்திலே ஹஜ்ஜுக்கு யார் சென்று அனுபவசாலிகளாக இருக்கிறார்களோ, பல முறை ஹஜ்ஜு செய்திருக்கிறார்களோ, அதிலும் குறிப்பாக உலமாக்கரிடத்திலே சென்று கேட்டு அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுதே. இது பெண்கள் மிக ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையிலே எண்ண முடியாத உபகாரங்களை மனிதனுக்கு செய்து கொண்டே இருக்கிறான், மனிதன் அனுபவித்து கொண்டே இருக்கிறான். உபகாரம் என்பது மனிதன் காசு, பணம், பதவி, பட்டம், ஆரோக்கியம், குழந்தை, நகை, வீடு இவைகள்தான் உபகாரமாக மனிதன் எண்ணுகிறான். உபகாரத்திலே மிகப்பெரிய உபகாரம் என்ன? ஈமானுடைய உபகாரம். ஈமான் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் முழு உலகத்தை அடைவதை விட மேலானது. உலகத்துடைய அடிப்படையான விஷயங்களை எல்லோரும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மூமின்களுக்கு ஈமான் கிடைப்பது இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அந்த ஈமானுடனே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு சில கட்டளைகளை நிறைவேற்ற தௌஃபீக் செஞ்சான். இது அவன் செய்த இரண்டாவது மாபெரும் உபகாரம். மூன்றாவது மாபெரும் உபகாரம் என்ன? இந்த கடமைகளுக்கு மத்தியிலே கடைசி கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் யாருக்கு பேருபகாரம் புரிந்தானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியசாலிகள். வாழ்க்கையிலே சிரமங்களும் சிக்கல்களும் சோதனைகளும் பல்வேறு பிரச்சனைகளும் வியாதிகளும் சிக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஈமானோடு அமலோடு அல்லாஹ்வுடைய கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பினை பெற்றவர் இருக்கிறாரே, அவர் உலகத்தில் எல்லா விதமான பாக்கியங்களை பெற்றவரை விட மிக உயர்ந்தவராக அல்லாஹ் இடத்திலே கருதப்படுவார்கள். காரணம் என்ன? உலகத்தினுடைய பொருள்களும் பதவிகளும் பணங்களும் இருக்கிறதே, உலகத்தோடு தொடர்பு முடிந்துவிட்டது. இறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்பினவர்கள் நாம், மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்பினவர்கள் நாம். அந்த வாழ்க்கையில் எது வந்து சேருமோ அதிலே நஷ்டம் வராமல் வாழ்வை நடத்தினவர் தான் பாக்கியசாலி, சிறந்தவர். ஆகரத்திலே வாழ்க்கைக்கு பழுதை உண்டாக்கி கொண்டு உலக ரீதியான வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் புத்திசாலி அல்ல, திறமசாலி அல்ல. ஆகரத்திலே வாழ்க்கைக்கு பழுது வராமல் இந்த உலகத்தை யார் நடத்தி கொண்டு போகிறாரோ அவர்தான் பாக்கியசாலி, புத்திசாலி. அந்த அடிப்படையிலே ஈமானை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குனான், ஈமானுடைய சில கடமைகளை நசீபாக்குனான், அடுத்து அவனுடைய வீட்டை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே. இதை விட உலகத்தில் இதற்கு நிகர எதுவுமே கிடையாது என்பதை உள்ளத்திலாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையாக எண்ண வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய கிருபையை நிறைவேற்றுவதற்காகண்டி நாம் செல்ல இருக்கிறோம், மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த ஹாஜிகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பென்ன, உயர்வென்ன என்பதை விளங்கி கிதாபுகளில் பார்த்து பல முறை மக்களிடத்தில் கேட்டு இந்த ஆர்வத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் சிறப்புகள் எப்பொழுதும் மனதிலே இருக்கவே வேண்டும். உலக அடிப்படையிலே பொருளின் சிறப்பை விளங்குகிறோம், உத்தியோகத்தின் சிறப்பை விளங்குகிறோம், நகையின் சிறப்பை விளங்குகிறோம், வீட்டு பொருளின் சிறப்பை விளங்குகிறோம். அதை அடைய நாம் விரும்புகிறோம். அதே போன்று அமல்களினால் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை மனித சமுதாயம் ஆணும் பெண்ணும் விளங்கிடுவார்கள். ஆனால் அந்த அமலை ஆர்வத்தோடு ஈடுபடுவார். ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காண்டி புறப்படுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய திறமையை கொண்டல்லது. பணத்தினாலேயோ திறமையினாலேயோ அறிவினாலேயோ ஹஜ்ஜு கிடைப்பதில்லை, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வையின் மூலமாக. எத்தனை பேர் உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்களாக, உடம்பிலே பலம் உள்ளவர்களாக, அதிகாரம் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்லத்தை சந்திக்க பாக்கியமே இல்லை, பாக்கியமே இல்லை. இவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியசாரி என்பதாக சொல்ல முடியாது. ஆக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி புறப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. இவர்களுக்கு சுபச்செய்தி என்ன? சுபச்செய்தி என்ன? நாலு விதமான பாக்கியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மன்னிக்கப்பட்டவராக ஆகிறார். ஒரு ஹாஜி முறையோடு மக்பூலான ஒப்புக்கொள்ளப்பட்ட முறையில் அவருடைய ஹஜ்ஜி இருக்குமே ஆனால் அவர் மன்னிக்கப்பட்டவராக ஆகிறார். மன்னிக்கப்பட்டவர் என்பது யாரு? நபிமார்கள் தான் மன்னிக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் தான் மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கப்பட்ட அந்த பட்டியலிலே இடம்பெற்றவராக ஆணும் பெண்ணும் ஆகிறார்கள். ஹஜ்ஜுக்கு ஒரு வருவர் புறப்பட்டுவார்கள் ஆனால் ஆணும் பெண்ணும். இரண்டாவது பாக்கியம் என்ன? துவாவுடையவராக ஆகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து விட்டார்கள். ஹாஜிக்கு மட்டுமல்ல, ஹாஜி யாருக்கெல்லாம் துவா செய்வாரோ அவருக்கும் நீ மன்னித்திரு துவா செஞ்சிட்டார்கள். அல்லாஹ் மஃஃபில் லில் ஹாஜ் வலி மன் இஸ்தஃஃபர் லஹு ஹாஜ். ஹாஜியை நீ மன்னித்திரு, ஹாஜி யாரு மன்னிப்பு, ஹாஜி யாருக்கு மன்னிப்பு கோருவாரோ அவரே மன்னித்திரு. இதிலிருந்து என்ன புரிகிறது? நம்மை துவா உடையவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிவிட்டு சென்று விட்டார்கள். ஹாஜியுடைய துவாவுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது? அவர் திரும்பி வருகிற வரையிலும் அவர் கேட்பாரையானால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய துவாவை வீடு திரும்புகிற வரையிலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். தனக்கு மட்டுமல்ல, அவர் யாருக்கு கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். இன்னொரு அறிவிப்பிலே ஹதீஸிலே ரபியுல் அவ்வல் வரையிலும் அவருடைய துவாவுக்கு மதிப்பும் அந்தஸ்து இருக்கிறது. ஐந்தாண்டு, மூணாண்டு எம்எல்ஏ, ஐந்தாண்டு எம்எல்ஏ, எம்பி என்றெல்லாம் உலக ரீதியில் இருப்பதைப் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள்? ரபியுல் அவ்வல் வரையிலும் அவர் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படும். அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்து யாருக்கெல்லாம் கேட்பாரோ அவருக்கும் அந்த காரியங்கள் நிறைவேறும். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த பட்டியல், எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது மூன்றாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? ஒரு ஹாஜி கிடைக்கக்கூடிய உயர் அந்தஸ்து மூன்றாவது விஷயம் என்று சொன்னால், வறுமைக்கு வரமாட்டார். அடுத்தவரிடத்தில் வாழ்வு நடத்தக்கூடியவராக வரமாட்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு தேவைகளை பூர்த்தியாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான். சுருக்கமாக சொன்னால், ரோட்டிலே போகிற பிச்சைக்காரரை போல் வரமாட்டார் ஒரு ஹாஜி. அவருடைய வறுமையின் வாசல் அடைக்கப்பட்டு போகும். தேவையினுடைய நேரத்தில் அல்லாஹ் எப்படியாவது பூர்த்தி செய்து கொடுப்பான். ஒரு ஹாஜிக்கு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிக்கு உண்டான சிறப்புகள் இது. ஆம், இப்படிப்பட்ட சிறப்பு இவர் அடைகிறார் ஒரு ஹாஜி. மூன்றாவது விஷயம் என்ன? நாலாவது விஷயம் என்ன? அவர் 400 பேரை சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு உயர் பதவியிலே இது ஒரு பதவி. ஹாஜி, நீ ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்தவன், நீ ஒரு 400 பேரை உன்னை சேர்ந்தவரை நீ குடும்ப சொர்க்கத்துக்கு கூட்டி போ. ஒரு அறிவிப்பிலே 400 குடும்பத்தை கூட்டி போவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். இன்னொரு ஹதீஸிலே, அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவராகிறார் ஹாஜ். நபிமார்கள் தான் அப்படி கூட்டி போக முடியும். குர்ஆனை மரணம் செய்த ஹாபிஸ் அந்த ஒழுக்கத்தோடு பேணுதோடு வாழ்வு நடத்திருப்பார், ஆனால் 10 பேரைத்தான் கூட்டி போக முடியும். ஆனால் ஒரு ஹாஜி 400 பேரை கூட்டி செல்லும் முடியும். அல்லாஹ் ஒரு பெரிய பதவியை ஆகரத்திலே கொடுக்கிறான். இதை விட சிறப்பு என்ன வேண்டும் சகோதரர்களே? ஒரு முறை காபாவை பார்ப்பது கொண்டுண்டான சிறப்பை விளங்கிக் கொள்ளுங்கள். கண்ணால் பார்ப்பதிலே மூன்று வகையான பொருளை பார்ப்பது கொண்டு நன்மை இருக்கிறது. இது பொதுவான பேச்சு. குர்ஆனுடைய எழுத்தை பார்ப்பது கொண்டு நன்மை இருக்கிறது. நான் அடிக்கடி சில பொது விஷயங்களையும் சொல்லுவேன் உடைய நடைமுறைக்கு வருவதற்காக. குர்ஆன் ஓத தெரியல, குறைஞ்சபட்சம் எழுத்தியாவது ஒரு தடவை பார்த்துடணும். பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்படும். இங்கேண்டல்ல எல்லா காலம் மூத்து வரையிலும், ஹஜ்ஜிலே மட்டுமல்ல. ஏதான பேர்கள் குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கிறார்கள், அது வேறு புறம், அது வேறு வகையான விஷயம். குறைஞ்சபட்ச குர்ஆனுடைய எழுத்தை பார்த்தால் நன்மை, காபாவை பார்த்தால் நன்மை. உலகத்தில் எத்தனை வெள்ளியால் தங்கத்தால் கட்டிடம் கட்டியிருக்கட்டுமே, பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்படாது. தாஜ்மஹாலை பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்படாது. உலகத்தில் எத்தனை எந்த பொருளை பார்த்தால் நன்மை எழுதப்படாது. காபாவை பார்ப்பது கொண்டு, குர்ஆனின் எழுத்தை பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்படுவதுடனே மூன்றாவது விஷயம், பெற்றோரை பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்படும். எப்படியாவது ஒரு நாளைக்கு பெற்றோர்கள் ஹயாத்தாக இருப்பார்கள், ஆனால் அவர்களை போய் பார்த்துடணும். ஒரு 2 நிமிஷமா 5 நிமிஷமா இப்போ ஃபோன் தான் பேசுகிறாங்க. அமெரிக்காவில் உள்ள பெண் பெற்றோரை பார்ப்பதற்காக நீ வர வேண்டும், அவர்களுக்கு நன்மை எழுதப்படும். பெற்றோரின் மனம் குளிர்ந்ததையானால் வாழ்விலே அல்லாஹ் சிரமத்தையே கொடுக்க மாட்டான். ஆசிரியருடைய மனம் குளிர்ந்ததையானால் அறிவிலே அவருக்கு முதிர்ச்சி அல்லாஹ் கொடுப்பான். இரண்டு பேருடைய மனம் உடையாமல் மனிதன் வாழ்வு நடத்த வேண்டும். பெற்றோரின் மனம் உடையாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். ஜீவித்திருப்பார்களே ஆனால், இறந்திருப்பார்களே ஆனால், ரொம்ப பேருக்கு பெற்றோர்கள் போயாச்சு. அதை பற்றி நாயகம் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்களே, அவர்களுடைய அன்பு பாசம் கிடைக்க நாங்கள் என்ன செய்வது? பெற்றோர் யாரோடு நண்பராக இருந்தார்களோ அந்த நண்பரை பார், அந்த நண்பருக்கு பணிவிடை செய், அந்த நண்பருக்கு உபகாரம் செய், உனக்கு பெற்றோருக்கு செய்து உபகாரம் கிடைக்கும் என்று கூறினார்கள். இது பிரைவேட் பேச்சு. அதனால எப்படியாவது ஒரு நேரம் அமெரிக்காவில் உள்ள பெண்ணும் பெற்றோரை பார்க்க வர வேண்டும், பெற்றோரை பார்க்க வர வேண்டும். ஃபோன் பேசுவோம், அது விஷயம் வேறு. பார்ப்பது கொண்டு நன்மை எழுதப்பட வேண்டுமானால் குர்ஆனை எழுத்தை பார்க்க வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும், பெற்றோரை பார்க்க வேண்டும். இதல்லாது வேறு எதை பார்த்தாலும் நன்மை என்பது பதிவு செய்யப்பட மாட்டார். ஒரு முறை காபாவை பார்ப்பது கொண்டு ஒரு வருடம் நஃபில் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும். இதை விட வேறு என்ன ஹாஜிக்கு சிறப்பு வேணும்? மேலே சொல்ல நாலு சிறப்புடனே, ஒரு வருடம் நஃபில் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை எழுதப்படும் ஒரு ஹாஜிக்கு. ஒரு முறை காபாவை, இப்போ அங்கே இருந்து ஒரு 26 நாள், 17 நாள், 18 நாள், இப்போ வர வர குறைஞ்சிருச்சு, வர வர குறைஞ்சிருச்சு. சில பேருக்கு முதத்தட ரெண்டாவது தான், அதுக்கு பிறகு அஜிஜியாக போயிடுவாங்க, கிராமத்தில் போய் உட்கார்ந்துருவாங்க. அப்படியான காலம் வந்துடுச்சு. அடிக்கடி ஹரமுக்கு போகணும், காபாய் பார்ப்பதற்காண்டி போகணும், சிரமத்தை பார்க்கக்கூடாது. இங்கேருந்து டவுனுக்கு போக, ஜங்ஷனுக்கு போக, 3 தடவை 4 தடவை பர்ச்சேஸுக்கு, ஆஃபீஸுக்கு, கோர்ட்டுக்கு, போலீஸுக்கு போகிறோமா இல்லையா? எத்தனை வீட்டு கல்யாணத்துக்கு ஜங்ஷனுக்கு போகிறோம், எத்தனை வீட்டு மரணத்துக்காண்டி ஜங்ஷனுக்கு போகிறோம், டவுனுக்கு போகிறோம். அதே போன்று அஜீசியா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் நம்மளை போட்டாலும் ஹஜ் கமிட்டிக்காரவர்கள் எப்படியாவது பஸ் ஏறி 1 தடவை 2 தடவை 3 தடவை வந்து காபாவை பார்ப்போமேயானால் ஒரு வருடத்துடைய நன்மை எனக்கு எழுதப்படுமே என்ற இந்த துடிப்போடு சிரமத்தை பார்க்காமல், கஷ்டத்தை பார்க்காமல் வர வேண்டும். 16-17 நாள் தான் கிடைக்கும். அப்படியும் அப்படியே அஜீசியாவோட தங்கினாலும் 16-17 நாள், 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரில் கொண்டு போய் போட்டுறாங்க. இப்போது பில்டிங்கள் உடைக்கப்பட்டு போச்சு. பழைய கால மாதிரி அல்ல. இப்பொழுது மக்கள் 10 மடங்கு கூடிட்டார்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய உலக நாடுகளிலே. அதனாலே இடங்கள் இல்லாதனால் தூரம் போடுறார்கள். சிரமத்தை மேற்கொண்டு சிரமமாக இருக்குதே அப்படின்னு வந்து அங்கேயே ரூமில் உட்காந்துக்கிறாங்க, ஒரு உம்ராவுக்கு போகிறாங்க, ஒரு ஹஜ்ஜுக்கு மட்டும், ஹஜ்ஜுடைய அமலுக்கு மட்டும் ஜியார தவாஃப் செய்ய போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்களை பொறுத்த மட்டும் குறைஞ்சபட்சம் வயோதிகராக இருந்தாலும் தினசரி டேக்ஸி பிடிச்சாகுது. பெண்கள், நல்ல பெண்கள் இருக்கிறார்கள், நாமே பார்த்துருக்கிறோம். அஜீசியாவில் அவருடைய அடுப்பு இருக்கும், சாமான் இருக்கும், ஹரமுடைய படுத்துக் கொள்வார்கள். அங்கே சுற்றி சாதாரணமான காமன் பாத்ரூமும் ஒதுக்கி செய்யக்கூடிய இடங்கள் இருக்கும், அதில் காரியத்தை பூர்த்தி செய்வார்கள், ஹரமுடைய படுத்துக் கொள்வார்கள். ஹரமுடையே இருந்து காபாவை பார்த்து கொண்டே தவாபு, குர்ஆனு, நஃபில் தொழுகை. சாப்பிட வேண்டுமே, குடிப்பதற்கு உள்ளே ஜம்ஜம் டப்பாக்கல்ல, சாப்பிட வேண்டுமே, பக்கத்திலே ஹோட்டல்கள் இருக்கிறது, ஒரு சாண்ட்விச் அல்ல ஒரு ஆப்பிள் அல்ல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஹரமிலேயே தங்கக்கூடிய ஸ்ரீதேவி பெண்களை பார்க்கிறோம். அறிவுள்ள பெண், புத்திசாலி பெண், ஆகரத்திற்கு உயர்ந்த அந்தஸ்தை தேடக்கூடிய பெண், ஹாஷி ஆத்தன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதான் அல்லாஹுடைய பயமுள்ள பெண். வீட்டின் சுகத்தை பார்க்கக்கூடாது. காலமெல்லாம் 50, 60, 40 வருட காலங்கள் சுகத்தோடு வாழ்ந்து சுகமாக தூங்கி சுகம் கண்டவர்களாக ஆகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் இப்படி இந்த சுகத்தை குறைத்து முழுமையான முறையிலே ஹரமிலே வந்து இருப்போமேயானால் காபாவை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்ற நிலையிலே நாம் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு புறப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு புறப்படும் புறப்படக்கூடிய நாம் அந்த அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லுவோம். விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை. நீங்கள் 9 மணிக்கு வந்திருக்கணும், ஒரு 2:30 மணிக்கு முடித்தா ஓரளவுக்கு சில விஷயங்களை சொல்லலாம், ஞாபகப்படுத்தலாம். நேற்று முன்தினம் காஞ்சிபுரத்திலே 4.5 மணி நேரம் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து 4.5 மணி நேரம், 3 மணிக்கு தான் சாப்பிட முடிஞ்சு, 2:45, 2:50 தான் தொழுக முடிஞ்சு. அதுவும் தொகர் கலாவாயிடுமேங்கிறதுக்காண்டி சீக்கிரம் முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. அதனால் தீனுடைய விஷயங்களை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது பரவாயில்லை, கொஞ்சம் ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். கவனமாக கேளுங்கள், குறிப்பை தாங்கள் எழுதிக்கொள்ளுங்கள். பெண்களுக்கும் குறிப்பு எழுதுறதுக்கு ஒரு பேப்பரும் பேனாகவும் கொடுத்துரும். பெண்களும் குறிப்பு எழுதணும், ஆண்களுக்கு கூட சில நேரம் ஓடாது. பெண்கள் புத்திசாலிகளான பெண்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான், அறிவுள்ள திறமையான புத்திசாலியான பெண் அல்லாஹ் குர்ஆன்லேயும் சொல்லியிருக்கிறான். அதனால் பெண்களும் குறிப்பு எடுத்துக் கொள்ளட்டும், எழுத தெரிஞ்சவர்கள் சாட்டல் எழுதி கொள்ளுங்கள், பிறகு இதை வச்சுக்கொண்டு பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றாக அலசி அலசி பார்த்து அந்த அமல்களை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஆக வேண்டும். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அத்திமுல் ஹஜ் அல் உம்ரத்தல் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராமையும் பூர்த்தியாக்கு என்று சொல்கிறான். பூர்த்தி என்ற வார்த்தையிலிருந்து என்ன புரிகிறது? அரைகுறை, பாதி, கொஞ்சம் குறைவானது என்று புரிகிறது. அல்லாஹ் வார்த்தையே அத்திம்மு பூர்த்தியாக்கு. பூர்த்தி என்பது என்ன? நம்ம ஊருக்காரர்கள் நம்முடைய பதில் இருக்கிற செய்கிறமே இதெல்லாம் பூர்த்தி. நபி என்ன சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி நபி ஹஜ்ஜுடைய கிரிகளை செய்து காட்டினார்களோ, இது பிரகாரம் ஹுது அன்னி மனாசிக்கக்கும் நபி சொல்லிட்டார்கள், நான் என்ன முறையிலே செய்தேனோ இதை நீ எடுத்துக்கொள். அதனால் நமக்கு கிதாபுகளை பார்த்து நல்ல உலமாக்கட்ட உட்கார்ந்து விளங்கி நபியுடைய முறை என்ன ஹஜ்ஜிலே, நபியுடைய முறை என்ன உம்ராவிலே, அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு இமாம்கள் தெளிவாக விளக்கமாக எழுதி வைத்து விட்டார். இமாம்கள் எழுதின கிதாபை பார்த்து தான் செய்ய. அல்ஹம்துலில்லா, இந்த பூர்த்தியாக செய்வதற்கு சில ஒழுக்கங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. வீட்டிலே பூர்த்தி, வீட்டில் வீடு கட்டினா உள்ளே நுழைவதற்கு உண்டான முறைகள், அதே மாதிரி ஒதுவிலே குளிப்பிலே தொழுகையிலே ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது, நபியுடைய வழிமுறை இருக்கிறது. அந்த அமலை செய்வதற்கு முன் சில ஒழுக்கங்களும் சில முறைகளும் வகுத்து தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக சில ஒழுக்கங்களையும் சில பேணுதல்களையும் சில சுண்ணத்துகளையும் செய்யக்கூட ஆக வேண்டும். அதில் சுருக்கமாக என்ன இருக்குது? இஹ்லாஸ், மன தூய்மையோடு செல்ல வேண்டும். உலகத்தின் எந்த பாராட்டும் எந்த புகழையும் முன்வைக்காமல், உலகத்தினுடைய எந்த ஆதாயத்தையும் முன்வைக்காமல் எப்படி செல்ல வேண்டும்? மன தூய்மை, அல்லாவை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி. என் மீது விதித்து வைத்து விட்டானே ஹஜ்ஜுடைய கடமையை, நான் விதிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டேனே, அதை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி புறப்படுகிறேன் என்ற மன தூய்மை இருக்க வேண்டும். உலகத்திலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஒரு நோக்கம் இருக்கும். பேறு, புகழ், பாராட்டு, சிரமத்தை நீக்க, கஷ்டத்தை நீக்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கிறது. சில சிரமத்தை நீக்கிறதுக்கு இன்னும் ஓதுனா சிரமம் நீங்கும், அப்படின்லாம் இருக்கிறது. அது மாதிரி சிரமம் நீங்குவதற்கு, வாழ்க்கையில் சிரமம் நீங்குவதற்கு என்ற நோக்கங்கள்லாம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காகண்டி, அவன் நெருக்கத்தை அடைவதற்காகண்டி, அவன் என் மீது விதித்து விட்டான் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி புறப்படுகிறேன் என்ற இந்த மன தூய்மையோடு புறப்படணும். மனசில் வேற எதா இருந்தால், சகோதரி செஞ்சிட்டாலே, சகோதரன் செஞ்சிட்டானே, நம்முடைய சம்பந்தி செஞ்சிட்டாலே, நாம் செய்யாமல் இருக்கிறோமே, இந்த எண்ணங்களையெல்லாம் உள்ளத்திலிருந்து நீக்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடும் நோக்கத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயமாக கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், அப்பப்போ குறிப்பையும் வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு தாபம் கொடுப்பாங்க இன்ஷால்லா. அதில் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமாக இருக்கும், சுருக்கமாக இருக்கும், இப்போ விளக்கமாக சொல்கிறேன் இன்ஷால்லா. கடன்களை விட்டு நீங்கி செல்வது நல்லது. நல்லது அவசியம் என்பது வேறு, நல்லது என்பது வேறு. கடன் இருக்கிறது, அதை நிறைவேற்றி விட்டு செல்வதுதான் நல்லது. அதை நிறைவேற்றுவதற்கு என்ன இருக்குது? பூமி இருக்கிறது, வீட்டில் நகை இருக்கிறது, வீடு இருக்கிறது, விற்று விட்டு கடனை கொடுத்து விட்டு செல்வோம் நல்லது இல்லை? வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, அவரும் பொறுத்து கொள்வார் என்று இருந்தால், யாரிடத்திலே கடன் பெற்றோமோ அவரிடத்திலே சென்று, நான் இப்படி ஹஜ்ஜுக்கு புறப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், இந்த ஆண்டு போனால்தான் எனக்கு வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு தர வேண்டிய கடனை போயிட்டு வந்து தர்றேன் அப்படின்ட்டு அவற்றை ஒரு வார்த்தையாவது சொல்லணும். இவர் குதவலையை பிடிப்பார் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லாமல் போகக்கூடாது. ஆனால் இப்போ இன்கானது ஒரு சுரத்தின் போனதுரத்தின் இல்லா மைசரா அல்லாம் சொல்லிட்டான் குர்ஆன்ல, கடன் கொடுத்துட்டா குதவலையை பிடிக்காதுண்டு ஆயத்து இது. இன்கானது ஒரு சுரத்தின் போனதுரத்தின் இல்லா மைசரா, சந்தர்ப்பம் வருகிற வரையிலும் கொடுத்த கடனுக்காக வேண்டி அவரை நெருக்காதே, நெருக்காதே. அல்லாஹ் அக்பர். நீ கடனோடு இருக்கத்தான் எல்லாம் ஆசைப்படுறாங்க, பேங்கில் கடன், அடுத்தவரோட கடன், கடனோடு இருக்கவே கூடாது. மௌத்து இருக்குதா இல்லையா? ஒரு சஹாபியுடைய மௌத்துக்கு நபி தொழுக வைக்கவில்லை. ஏனென்றால் அவர் கடனாளியாக இருக்கிறார். ஒரு சஹாபி பொறுப்பெடுத்த பிறகு தொழுகைக்கு வந்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஏராளமான கடன்கள் ஆயிடுச்சு. சஹாபாக்கள் நபி எடுத்து நபி சொன்னார்கள், எங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, கொடுக்காமல் இருக்கிறார். சீக்கிரமாக நீங்கள் வாங்கி தந்தால் நல்லது. ஜாபிரதியில்லா தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கேட்டார்கள், ஏன்னப்பா இப்படியெல்லாம் கடன் இருக்குதாமே கொடுத்துறேன் அப்படின்பதாக. நபியுடைய காலத்தில் நடந்தது இது. அப்போ ஜாபிரதில்லா தலைவர் சொன்னார்கள், நான் சிரமத்தில் இருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ், ரொம்ப சிரமத்தோடு இருக்கிறேன், நான் எப்படியும் கொடுத்துருவேன் என்பதா. சஹாபாக்கிட்ட சொன்னார்கள், சிரமத்தோடு இருக்கிறான், அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான், காணது உசுரத்தின் உணவின் இல்லாமல் சரா, கொஞ்சம் சந்தர்ப்பம் வர்ற வரையிலும் கொஞ்சம் பொறுத்திருந்து அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான், இப்போ ஆயத்தை இறக்கியிருக்கிறான், கொஞ்சம் பொறுத்திருங்களேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சஹாபாக்கள் சிலர்கள் சொன்னார்கள், அவரை விட நாங்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிரமந்தான். அவரை விட ஜாபிரை விட நாங்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இப்பொழுது அவசியமாக தேவைப்படுகிறேன் சொன்னார்கள். நம்மளை போல வீடு கட்ட கல்யாணத்துக்காக வேண்டிய அல்ல சஹாபாக்களுடைய கஷ்டம், அன்றாடு சாப்பிடுவதற்கு கஷ்டம், அதற்காக வேண்டி சிரமம் என்று சொன்னார்கள். அப்புறம் ஜாபிர் இல்லாத்தான் அவர்களை அழைத்து நாயகம் செல்லாசன் சொன்னார்கள், ஜாபிர் உன்னை விட அவர்கள்லாம் சிரமத்தில் இருக்கிறார்கள், சீக்கிரமாக கடனை கொடுப்பது நல்லது, உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று கேட்டார்கள். அப்படி ஜாபிர் இல்லாத்தான் சொன்னார்கள், குடியிருக்க வீடு இருக்கிற யார் ரசூலுல்லாஹ், இதை தவிர வென்ற ஒன்றுமே இல்லை. சஹாபாக்களுடைய வீடு எப்படி இருக்கும், ஒரு ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பின்னா, பகலில் அண்ணனும் தம்பி அண்ணன் இருப்பார் குடும்பத்தோடு, இவர் என்ன செய்வார், வெளியில் தங்குவார் ஃப்ளாட் வாரத்தில், பிறகு அவர் ஃப்ளாட் வாரத்துக்கு வருவார், இவர் வெளியில் தங்குவார் ரூமுக்கு வருவார். இப்படித்தான் வீடுகள் இல்லங்கள் நம்முடைய காலத்தில் கட்டின போல, நாலு பாத்ரூமும் நாலு ரூமும் மேலே கீழே இப்படியெல்லாம் கிடையாது சஹாபாக்களுடைய வீடு. அப்படி ஜாபிர் ரலியல்லாஹுத்தோட வீடு இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிர் அந்த வீட்டை வித்துட்டு கடன் அடைன்னு சொன்னாங்க. கடன் அடை இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, நடைமுறையில் இன்றைக்கு இந்த கடன்களை பற்றி எல்லாம் சிந்தனை இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹுத்தோட வீட்டை வித்தார்கள், கடனை பூர்த்தி அடைஞ்சிருச்சு. பிறகு கொஞ்ச காலத்துக்குள் ஜாபிர்களுக்கு அல்லாஹ் அபரிவிதமான பரக்க செய்துட்டான், கடனை நிறைவேற்றுவது கொண்டு நிச்சயம் பரக்கச்சு செய்வான். ஆனால் ஹஜ்ஜுடைய பாடத்தில் கடனை கொடுத்து விட்டு செல்வது நல்லது, கடன் இருக்க செல்லலாம், கடன் வாங்கியும் செல்லலாம். ஏன், அடுத்தடுத்த வருடங்கள் உடம்பிலே பலகீனம், மௌத்து, ஒரு காலம் வசதி இருந்தது, ஏதோ பொருளை அங்கே இங்கேயும் வீணாக்கிட்டோம், இப்போ செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது, இப்போ கொஞ்சம் பொருள் இருக்குது, இந்த பொருளை கொண்டு நாம் ஹஜ்ஜு செய்யணும், பிறகு அல்லாஹ் ஹஜ்ஜை செய்யும் காரணமாக பறக்க செய்வான். அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரணும். எந்த ஹதீஸு, ஒரு உண்மையான ஹாஜி வறுமைக்கு வரமாட்டான்ற ஹதீஸை ஞாபகத்துக்கு வச்சு முடிஞ்ச மட்டும் கடனை அடைக்க பார்க்கணும். அப்படி சந்தர்ப்பம் இல்லை, எல்லாம் பூமியெல்லாம் இப்போ விட போகாமல் கிடக்குது, இறங்கிருச்சு, இப்போ கடனை கொடுத்துட்டாக்கா ஹஜ்ஜுக்கு போக முடியாது என்று இருக்குமே. ஆனால் ஹஜ்ஜு யார்கிட்ட கடன் பெற்றோமோ, இது மாதிரி இருக்குது பூமி விலை இறங்கி போச்சு, விற்பனைக்கு வாங்க ஆள் இல்லை, நான் போயிட்டு வந்து விற்று தந்துடுறேன், இப்படியா சொல்லிட்டு போகிறப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நாம் ஹஜ்ஜுக்காரி புறப்படக்கூடியவருடைய இந்த ஒழுக்கங்களில் கடன் வாங்கியும் செல்லலாம், கடன் இருக்கவும் செல்லலாம், முடிந்த மட்டும் கடனை கொடுத்து விட்டு போக வேண்டும். அடுத்து வசியத், நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ரகசியமாக செய்கிறோம், மனைவிக்கு கூட தெரியாது, கணவனுக்கு கூட தெரியாது. ஆனால் கணவனுக்கு தெரியாமல் மனைவி தன்னுடைய காரியத்திலே தான் கணவனுக்கு தெரியாமல் செய்யலாமே தவிர, கணவனுடைய பொருளிலே கணவனுக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடாது. பெண்கள் இதையும் விளங்கிக் கொள்ளணும். வெறும் ஹஜ்ஜுடைய அமல் மட்டும் விளங்கினா பத்தாது, ஹஜ்ஜுடைய அமல் அங்கே போய் கூட விளங்கலாம், பொது ரீதியான சட்டங்களையும் விளங்கணும். கணவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த எந்த பொருளையும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் கொடுக்கவே கூடாது. தனக்கு தகப்பன் மூலமாக, தாயின் மூலமாக, சகோதரன் மூலமாக அல்லது மகன் மூலமாக ஏதாவது கிடைத்திருக்குமே ஆனால் அதை அனுமதி இல்லாமல் கொடுக்கலாமே தவிர, புருஷனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் புருஷனுடைய பொருளை கொடுக்கவே முடியாது. எதுவரையிலும் அந்த பொருள் பழுதாகும் என்றிருந்தால் கொடுக்கலாம். உதாரணமாக இன்றைக்கு உயர்ந்த மாம்பழத்தை புருஷன் வாங்கி அனுப்பியிருந்தார், நாம் சாப்பிடுகிறோம், இப்பொழுது தன்னுடைய தாய்க்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கொடுக்க முடியாது மீதி இருக்கக்கூடிய பழத்தை, புருஷனுடைய அனுமதி வேணும். ஆம், புருஷனுடைய அனுமதிக்கு ஃபோன் கட்டாயிடுச்சு, ஃபோன் கட்டாயிடுச்சு, அவரை தொடர்பு கொள்ள முடியலை, இந்த மாம்பழம் இப்போ கெட்டு போகும் என்றிருந்தால் தாய்க்கு தகப்பனுக்கு இந்த மனைவி கொடுக்கலாம் புருஷனுடைய பொருளை. வந்த பிறகு சொல்லணும், சகோதரிகளே எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், மார்க்கத்துறை விஷயங்கள், இப்படி மார்க்கத்துறை விஷயம் விளங்கியா வாழ்க்கை நடத்துகிறோம், உலக அடிப்படையான விஷயங்களை விளங்கிக் கொண்டே இருக்கிறோம், வாழ்க்கை நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால் புருஷனுடைய அனுமதி இல்லாமல் புருஷனுடைய பொருளை விநியோகம் செய்ய பெண்களுக்கு அனுமதியே கிடையாது. இப்பொழுது வசியத்தை செய்து வைக்கணும். இதெல்லாம் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த நகை உனக்கு, இந்த வீடு உனக்கு, இந்த தொழிலை இத்தனை பர்சன்ட் உனக்கு, அந்த மகன் கொஞ்சம் கூடுதல் செலவுள்ளவன், பிள்ளைகள் கூடுதலாக இருக்குது, உனக்கு கொஞ்சம் கூடுதலானது, இந்த நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடவானா? எழுதி வச்சுட்டு போகணும். வசியத்து ரொம்ப அவசியம். வசியத்தை செய்யாதன் காரணத்தினால தான் இறப்புக்கு பிறகு குடும்பங்களிலே அண்ணன் தம்பி சகோதரி மகன் மகள் இப்படிப்பட்ட வகைகளுக்கு பிரச்சனை வருகிறது. அதனால் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் வசியத்தை செய்துவிட்டு எழுத்தின் மூலமாக கொடுத்து விட்டு போகணும். நாளைக்கே எழுத ஆரம்பிச்சிருங்க எல்லாத்தையும். சொல்றதை பார்த்தா மௌத்து வந்துடும் போல தெரியுதுன்னு என்னாதீங்க. அந்த பூமிக்கு வந்து மௌத்து கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய பூமிக்கு வந்து ஒரு இறப்பாறையானால் அவருக்கு நான் ஆகரத்திலே சபாத்தி செய்வேன். அந்த பூமிக்கு மரணம் வர்றது ரொம்ப பெரிய பாக்கியம், ஆனால் மௌத்தை தேடி போகக்கூடாது. நான் கூட கேட்டு வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் ஆனாலும் ஆயிடும் நினைக்கிறேன். கேட்டோம், யாரு என்னை மௌத்தாக்குறாருந்தா நபியூர் இடத்துல மௌத்தாக்குன்னு கேட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப கேட்குறேன், ரொம்ப காலமாக கேட்குறேன். ஒரு நாள் கூட கேட்காத துவாவே கிடையாது ரமதானில். நபியுடைய தர்பாரில் மௌத்தாகிறது மிகப்பெரிய பாக்கியம். நாமெல்லாம் பேட்டையில் மௌத்தாகணும், இங்கே ஜங்ஷனில் மௌத்தாகணும் ஆசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனைவி மக்கள் நம்முடைய ஜனாதாவை பார்க்கணும்னு சரித்து இருக்குதா? இல்லை. மூன்று விஷயத்தை துரிதப்படுத்தணும். ஒன்று என்ன, தொழுகினுடைய நேரம் வந்துட்டால் உடனே எந்த ஆஃபீஸர் எந்த பையர் வந்தாலும் நிப்பாட்டிட்டு, எந்த சரக்கு வாங்க வந்தாலும் நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு போகணும். துரிதமாக செய்ய வேண்டியது. வயதுக்கு வந்த பெண் ஆயிடுச்சு, கொஞ்சம் படிக்கட்டுமே, பிகாம் படிக்கட்டுமே, பிஎஸ்சி படிக்கட்டுமே, உத்தியோகம் பார்ப்பாளே என்பதற்காக வேண்டி திருமணத்தை நிறுத்தக்கூடாது. பாலிகாகிவிட்டாலா உடனே தகுந்த ஒரு கணவனை தேடி திருமணம் செய்து வைக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், இதெல்லாம் விளக்கமாக பேசணும், சுருக்கமாக சொல்லணும். மூன்றாவது விஷயம் என்ன, ஜனாதாவை சீக்கிரம் எடுக்கணும். அவர் அங்கேருந்து வரட்டும், துபாயிலேருந்து வரட்டும், குவைத்திலேருந்து வரட்டும், சென்னையிலேருந்து வரட்டும், இவர் கொசு போய் உட்கார்ந்தால் அதாபு. ஜனாதாயம் மீது கொசு போய் உட்கார்ந்தால் அதாபு. அவர் பேசுகிற உயிர் போணுச்சு, பார்க்குற உயிர் போணுச்சு, பிடிக்கிற உயிர் போணுச்சு, நடக்கிற உயிர் போணுச்சு, உணர்வுடைய உயிர் உடலில் இருக்குது. அதனால் ஜனாதா மெதுவாக தூக்கணும், மெதுவாக குளிப்பாட்டணும், கொசு மக்கி விடக்கூடாது. இப்போ கோடகாலம், ஃபேன் போட்டு ஜனாதா வைக்கணும். குளிராக இருந்தால் ஃபேனை நிப்பாட்டணும். ஏன், மையத்தை தாக்கும் அதெல்லாம், மையத்தை தாக்கும் அதெல்லாம். அப்படி இருக்க இனி ஐஸ் பெட்டுக்குள்ளே வைக்கிறது ஜாயிதா? ஐஸ் பெட்டில் வைக்கலாமா? வைக்கவே கூடாது. மையத்துக்கு அதாபு. ஒரு வாரிஸ் இந்த மையத்தின் மீது பிரியம் இருக்குமே ஆனால், இந்த மகனின் மீது, மகனின் மீது, கணவனின் மீது பிரியம் இருக்குமே ஆனால், இவர்களை சீக்கிரமாக அடக்குங்கள் என்று சொல்லுவார். இந்த மையத்தின் மீது பிரியம் இருக்குமே ஆனால் கணவனை, மகன் வரட்டும் மருமகம் வரட்டும், ஐஸ்பெட்டில் வச்சு அதாபு. ஐஸ்பெட்டில் வைக்கவே கூட அவசிய செஞ்சுங்க, இப்போவே அவசிய செஞ்சுங்க. நான்லாம் எப்படி வசிஞ்சு வச்சுக்கணுமா, ஹஜ்ஜு பிரே ஹஜ்ஜுடைய பயானுக்காணி போய் பேட்டையில் மௌத்து வந்துட்டால் அடைக்கிற பேட்டையிலேயே ஜனாதாவை அங்கேயும் கூட தூக்காதே, அடைக்கிற அந்த இடத்துலே சொல்லி வச்சுருக்கிறோம். அதாபு. அவர்கள் அவர்கள் கவலையை தீர்க்க, அவர்கள் நம்மை பார்த்து கவலையை நீக்குவதற்கு நாங்கள் அதாவு படணுமா? அவர்களுடைய கவலை நீங்கினுத்தால் எங்களுக்கு அதாபு நீங்குமா? புத்திசாலிகளாக வாழணும், தீனை புரிந்து வாழணும், தீனை விளங்கி வாழணும் சகோதரர்களே. ஆகவே துரிதப்படுத்துவதிலே மூன்றாவது விஷயம் என்ன, உயிர் போய்விட்டால் சீக்கிரமாக அடக்கணும். ஆனால் ஒன்று பயப்பட வேணாம், தைரியமாக போவோம். எப்படி கேட்டு போகணும், யாழ்லா நீ விரும்பினால் எனக்கு அங்கேயும் எடுத்துக்கோ, என்னை திருப்பி அனுப்புறா இருந்தா, திருப்பி அனுப்புறா இருந்தா, 15 வயசுலேருந்து தொழுகையில் ஏராளம் குறை செய்த பாவி, நோம்பிலே குறைவு, ஜக்காத்திலே குறைவு, இப்படியெல்லாம் குறை செய்தவனாக இருக்கிறேன், அவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வேண்டுமானால் திருப்பி அனுப்பு, குடும்பம் நடத்த, தொழில் உண்டாக்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு பேரம் பேச்சியை பார்க்க என்கிற நிலையிலே என்னை திருப்பாதே. போய் கேட்கணுந்துவா, கேட்பமே தானே பாப்பா, அங்கே உள்ள மௌத்து பாவம் மகாப்பிரிய பாக்கியம். சரி, இப்போ வசிய செஞ்சாச்சு, எழுதி வச்சாச்சு, இப்போ பிறப்போம். அடுத்தபடியாக விஷயம் கவனிக்க என்னென்னா, உறவு முறைகளை சரி செய்து கொள்ளணும். இங்கே குடுக்கல் வாங்கல், அண்ணன் தம்பிக்கிடையிலே, திருமணத்திலே, சொத்து பிரிவினையிலே, ஏதோ அக்கம் பக்கத்து வீட்டாரோடு, வீட்டுக்கு இருக்கக்கூடிய வேலைக்காரரோடு, வேலைக்காரியோடு, மன வருத்தங்களோடு வாழ்ந்து பேசாமல் இருக்கிறோம். அதை சரி செய்து கொண்டு போகணும். ஹாஜிகள் தான் போய் சரி பண்ணணும். ஹாஜிகள் தான் என்ன சொல்லணும், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் மின்பின் ஆயிடுச்சு, நான் பேசாமல் ஆயிட்டேன், அல்லாஹுடைய இல்லத்துக்கான செல்ல போகிறேன், என் துவா ஏற்றுக்கொள்ளப்படணும், ஆகவே துவா செய்யுங்க, துவா செய்யுங்க, எனக்காண்டி துவா செய்யுங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தையே பேசிக்கொண்டு போகணும். தூரத்தில் இருக்கிறாங்க தபால் மூலம், இப்போ தூரத்தில் இருக்கிறாங்க செல்போன் மூலம், இப்போ போயிட்டு வர முடியாது. ஆக யாரோடு பிணக்கமாக இருக்கிறோமோ அந்த பிணக்கத்தை தீர்த்து கொள்வது அவசியம். அவர்தான் கொலை செய்தவர் என்று இருந்தாலும், அவர்தான் நம்முடைய பிள்ளையை கொலை செய்வர் என்றாலும், நம் சொத்தை திருடினவர் என்றிருந்தாலும், அவரிடத்தில் சென்று நாம் ஒருவருக்கொரு பேச்சுவார்த்தை உண்டாக்கி கொண்டு மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை நீக்கிக் கொண்டு புறப்படுவது அவசியம். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், பெண்கள் தீர்த்துருவாங்க, ஆண் கொஞ்சம் வேகமாக இருப்பார். அவன்கிட்ட நான் போகவா, நான் அல்லாவுடைய வீட்டுக்கு போகிறான், அவன்கிட்ட வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி. சில பேர் என்ன தெரியுமா, பேசுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, ஸ்டேஷனில் எப்படி ஒரு முகத்தை காட்டிட்டு போகிறது, அவர் முகத்தை எப்படி குறிச்சிக்கிறது. இதெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவருடைய அடையாளம் அல்ல. அல்லாவுடைய வீட்டைத்தானே உன் உள்ளத்தில் வைக்கணும். உன் சகோதரி, உன் சகோதரன், உன் அடுத்த வீட்டுக்காரன், உன் வியாபாரியோடு உண்டான பிணக்கத்தை உள்ளத்தில் வைக்கலாமா? அல்லாவுடைய வீட்டை நோக்கி புறப்படுகிறவர் அல்லாவுடைய ஞாபகத்தோடு புறப்படணும், வேறு எந்த கல்படி இருக்கக்கூடாது. பிறக்கும் போது எப்படி பிறந்தோம் அப்படித்தான் போகணும். பிணக்கங்களை நிவர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து போகிறதுக்கு முன் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சதக்கா செஞ்சுட்டு போகணும், தான தர்மங்கள் நிறைய செய்யணும். அல்லாஹ் என்னமோ எனக்கு என் புருஷன் மூலமாக எனக்கு போக தோபி செஞ்சிட்டான், என் சகோதரி சிரமத்தில் இருக்கிறார், கொடுக்கும். தர்மத்தில் மிக மேலானது இது, குடும்பத்தாரையை திருப்திப்படுத்துவதுதான் மேலானது. பள்ளிவாசல் கட்டுவதை விட, மஸ்ஜிது கட்டுவதை விட, மதர்சாக்கு கொடுப்பதை விட மேலானது என்ன, குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவருடைய உள்ளங்கள் உடையாமல் ஆக்குவது மிக முக்கியம். அதுக்கு மேலே இருந்தால் கொடுப்போம், பள்ளிவாசலுக்கும் மதர்சாக்கும். அங்கே இங்கே நான் கொடுத்து போட்டு இங்கே சகோதரன் வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்கிறான், அவன் மனம் உடைந்து வாழ்க்கை நடத்துகிறான், அவன் பெண் பிள்ளையை கரை சேர்க்க வழி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான், அவன் மனதை உடைத்து எங்கெங்கேயோ செய்கிறான், எங்கெங்கேயோ செய்கிறான். ஆக தன் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி இந்த நேரத்திலே அதிகமாக என்ன செய்யணும், உபகாரம் செய்து விட்டு புறப்படுவது சால சிறந்தது. சுருக்கமாக சொல்றோம். அடுத்து இந்த இதுக்கென்ன செலவு செய்யணுமா இல்லையா, ஒரு 2.5 லட்சம், 3 லட்சம், 1.5 லட்சம் செலவு செய்கிறோம், ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஹலாலான பொருளாக இருக்கணும். சம்பாத்தியத்தில் 2 இருக்கும், 1 ஹராமாகவே இருக்கும். இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு சகோதரர் வந்து கேட்டார், நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு இந்த தொகை பிடிச்சி கொடுக்குறாங்க. என்ன தொகை தம்பி? பிடிச்சி கொடுக்குறாங்க, அது ஒரு 3-4-5-6 லட்சரூபா வந்து சேருது, இதை வச்சு ஹஜ்ஜுக்கு போவான்னு கேட்டார். போகலாம், இது உங்களுடைய சம்பாத்தியத்தில் இருந்து, நீங்கள் செய்த தொழில் என்னான்னு கேட்டேன். நீங்கள் செய்கிற தொழில் ஹலாலான தொழில், நீங்கள் செய்கிற தொழில் ஹலாலான தொழில், ஹலான உத்தியோகம் பார்த்துருக்கிறீங்க கவர்மெண்ட்டில். ஏன் சில ஹராமான உத்தியோகம் இருக்குது கவர்மெண்ட்லேயே, அதெல்லாம் நம்ம பார்க்குறே இல்லை. 50,000, 50,000, 30,000 காசு வருதா வீட்டுக்கு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் உத்தியோகம் புரிகிறேனே இந்த உத்தியோகத்திலே, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேனே, இந்த ஹலாலான சம்பாத்தியமானு பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது நான் அவற்றை காஞ்சிபுரத்தில் கேட்டால் இதே ஜோடியில், இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அந்த உத்தியோகம் இருக்கிறதே ஹலாலான உத்தியோகம், அதிலிருந்து இந்த கவர்மெண்ட் மூலமாக பிடிக்கப்பட்ட தொகையை கொண்டு உங்களுக்கு தந்திருப்பதை கொண்டு நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம். ஆக சுருக்கமாக சொன்னால், ஹலாலான பொருளை கொண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படணும். யார் பொருளை மோசடி செஞ்சுருப்போம், யார் பொருளை திருடியிருப்போம், எப்படியோ அடித்து பிடிச்சி வாங்கியிருப்போம், லாட்ரி சீட்டில் சம்பாதிச்சிருப்போம், வட்டி வாங்கி சம்பாதிச்சிருப்போம், இப்படிப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுவார்களே, ஆனால் அவருடைய ஹஜ்ஜு நிறைவேறாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. பெண்களும் பார்க்கணும், என்ன பெண்கள் பார்க்கணும், நம்முடைய புருஷனுடைய ஹராமான சம்பாத்தியம் இருக்கிறது, 100க்கு 100 ஹராமான சம்பாத்தியம் என்றால் புருஷனுடைய பொருள் இது போகக்கூடாது, தன்னுடைய பொருள் வந்து போக பார்க்கணும். தனக்கு எப்படி, தாய் மூலம், தகப்பன் மூலம், மகன் மூலம், எத்தனையோ ரூபத்திலே நமக்கு ஹலாலான பொருள் வந்திருக்குமே, ஆனால் அந்த பொருளை, அந்த நகையை, அந்த வீட்டை, அந்த வியாபாரத்தை விற்று கொடுத்து விட்டு பெண் ஹஜ்ஜுக்கு கணவனோடோ மகரமானவனோடு புறப்படும். கயிறு. இப்பொழுது நாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட இருக்கிறோம், பிணக்கங்களை நீக்கி கொண்டோம், தான தர்மங்களை கொடுத்து கொண்டோம், அத்துணையும் வந்து ஹலாலான பொருளை தயார் செய்து கொண்டோம், மனதிலே தூய்மைப்படுத்தி கொண்டோம், வசியத்தையும் எழுதி வச்சுட்டோம். வசியத்தை என்னுடைய இறப்புக்கு பிறகு என்ன என்ன என்னென்ன யார் யார் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு ஹலான விஷயத்தை செஞ்சு வச்சுக்கோ. இப்பொழுது நான் புறப்படுகிற நேரத்தில் என்ன செய்யணும், ரெண்டரை காத்து ஆண் பெண் தொழுகக்கூடிய நிலையில் பெண் இருந்தால் புறப்படுவதற்கு அன்று தொழுகக்கூடிய நிலை இருந்தால் என்ன செய்யணும், ரெண்டரை காத்து ஆண்கள் மஸ்ஜிதில் ரெண்டரை காத்து தொழுகிறது சபருடைய தொழுகை. பெண்கள் தொழுகக்கூடிய நேரமாக இருந்தால் வீட்டில் ரெண்டரை காத்து புறப்படக்கூடிய நேரம், வீட்டில் ரெண்டரை காத்து சபருடைய நியத்தில் தொழுகணும். எல்லா காலமே சபர் செய்கிறாங்க, சென்னைக்கு போகிறாங்க, ரெண்டரை காத்து தொழுது தான் போகணும், ஹஜ்ஜுக்கு விசேஷமாக தொழுகணும். ஆண்கள் அதற்கு பிறகு வீட்டில் வந்து ரெண்டரை காத்து, ரெண்டரை காத்து நஃபில் தொழுக, அல்லது வீட்டில் தொழுதுட்டு மஸ்ஜிதில், மஸ்ஜிதுலேருந்து தான் புறப்படணும், வீட்டிலேருந்து தான் புறப்படணுங்கிற நியதி கிடையாது. வீட்டிலேருந்தும் புறப்படலாம், மஸ்ஜிதுலேருந்தும் புறப்படலாம், வீட்டிலேருந்து புறப்படலாம், மஸ்ஜிதும் புறப்படலாம். அப்படி புறப்படுவதற்கு முன் என்ன செய்து கொள்ளணும், ஈலாஃபி குறைச்சி ஓதிக்கொள்ளணும், ஆயத்தில் குறிச்சி ஓதிக்கொள்ளணும், சபருடைய துவா இருக்குது கித்தாபை பார்த்து துவா ஓதிக்கொண்டு புறப்படணும். புறப்படும் போது ஒதுவோடு போகணும், ஒது இருக்கிறதே பாவத்தை தடுக்கக்கூடியது, நலவை தூண்டக்கூடியது, ஒதுவோட புறப்படும். புறப்படுகிற பொழுது என்ன கையில் சாமான் இருக்கணும், மற்றதெல்லாம் வச்சுருப்பாங்க, மற்றவங்களாம் மற்றவங்க வச்சுருப்பாங்க, நம்ம கையில் புறப்படக்கூடிய கையில் எனக்கு முசல்லா குர்ஆன் ஷரீப் இந்த குறிப்பு ஹஜ்ஜை சம்பந்தமான சட்டங்கள் ஃபதாயிலுடைய கித்தாப் தேவையான மாத்திரை, தேவையான மாத்திரை இது கையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வச்சுக்கிறோம். பிரயாணத்தில் நமக்கு என்ன இருக்குது, தொழுக வேண்டியிருக்குது, ஓத வேண்டியிருக்குது, அதனால் இது செஞ்சுக்கிறோம். பிரயாணத்துலேயும் ரயிலில் தொழுகணும், இங்கேருந்து போகிற ரயிலில் உங்களுக்கு அசரு மகரிபிஷா வரும், சில நேரம் சுபுகம் தொழுக முடியாது வரும், பெண்ணும் தொழுகணும். பெண்ணு தொழுகையும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டு விளக்கப்பட்ட நாள் மட்டும்தான், குழந்தை உண்டாயிருந்தாலும் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் கல்யாண வீட்டிலும் மரண வீட்டிலும் பிரயாணத்திலும் பக்து வந்தால் தொழுகிற அளவுக்கு பிரயாணம் செய்கிற பொம்பளை தான் அறிவாளியான பொம்பளை, சாலிஹத்தான பொம்பளை, ஹாஷியாத் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பயமுள்ள பொம்பளை. இந்த காலத்தில் பெண்களுக்கு பயமாக இருக்குது, பயமே கிடையாது. ஹைர் வழி அனுப்புறதுக்காக வேண்டி ரயில்வே ஸ்டேஷன் போய் மகரிப கதாவாக்கக்கூடாது, சுபக கதாவாக்கக்கூடாது, இப்போவே முசாபா செஞ்சு முடிச்சிடுவோம் துவாவுக்கு பிறகு, இதே போதும். தொழுகை கதாவாக்குற அளவுக்கு யாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடாது. இன்று மக்கள் எல்லா விஷயத்திலும் உற்றார் உறவினர் மனைவி மக்கள் புருஷனே தாயே தகப்பனே சந்தோஷப்படுத்துகிறாங்க. அல்லாவே அல்லாவுடைய சட்டத்தை பின்பற்றாமல் அல்லாவை கோபத்துக்குள்ளாக்கி மக்களை சந்தோஷப்படுத்துகிறார். அதனால் முதல்ல எல்லா விஷயத்திலும் அல்லாவை சந்தோஷப்படுத்தும் நிலையில் அமல்கள் செய்யணும். இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போனால் தொழுக கதாவாகும், ஹராமான பார்வை பெண்ணின் மீது படும், ஆணின் மீது படும், இந்த ஒழுக்கமான பெண்ணு இப்போ முசாபா செய்கிறதோடு நிப்பாட்டிக்கிற வேண்டியது. அடுத்து எப்போ பிரயாணத்தை மேற்கொண்டோமோ திரும்பி வர்ற வரையிலும் வியாபார சம்பந்தமான பேச்சுகள் பேசாமல் இருக்கணும், ரொம்ப முக்கியமானது. அங்கேயும் போய் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல், சென்னையிலையும் போய் இன்னும் ஒரு நாள் இருக்குது கொடுக்கல் எல்லாம் இப்போவே புறப்படுறதுக்கு முந்தைய எல்லாம் முடிச்சுக்கணும். கொடுக்கல் வாங்கல விஷயங்களே இப்போவே, ஏன் வியாபார பேச்சை விட்டு நாவை நிறுத்தி அல்லாவை துதித்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு அழுது கொண்டு அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளணுமே, நான் திரும்பி வர்றாயிருந்தா அமலுக்காக நீ திரும்பி வரணும், விட்ட கடமைகள் நிறைவேற்றுவதற்காக நீ திரும்பி வரணுங்கிற நியத்தில் போ. அடுத்து இப்பொழுதே தௌபாவும் செய்யணும். அழகாக கித்தாப் எழுதிட்டாங்க, பத பி தௌபா, பத பி தௌபா மின் ஜமீஇல் மஆசி வல் மக்ருஹாத். இப்போவே தௌபா செய்ய ஆரம்பிச்சிடணும். எதுக்கு தௌபா, 15 வயசிலிருந்து எண்ண முடியாத பாவங்கள் செய்த மாபெரும் பாவி, உன் இடத்துக்கு வர இருக்கிறேன், உன் பூமி சுத்தமானது, நீ பரிசுத்தமானவன், காபா பரிசுத்தமானது, நபியுடைய பூமி பரிசுத்தமானது, நபி பரிசுத்தமானவர்கள், ஆயிஷா பாத்திமா பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தமான அவைகளை சந்திக்க வருகிற நானும் பரிசுத்தமாக வரணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் இப்பவே தௌபா செய்யணும். யா அல்லாஹ், இன்று வரையிலும் கடந்த காலங்களிலே எத்தனை உனக்கு மாறான விஷயம் நான் செய்திருப்பேனோ, உன் நபிக்கு பிடித்தமில்லாத எதுவெல்லாம் என் வாழ்க்கை நடந்திருக்குமோ அத்தனை பாவங்களையும் மன்னித்திரியா அல்லா. இப்ப தௌபா செஞ்சு சுத்தமான மனிதனாக போகணும். சுத்தமான ரப்பு, சுத்தமான இல்லம், சுத்தமான பூமி சந்திக்க போகிறவர்களும் பரிசுத்தமானவர்களாக போகணும். இப்படி கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. இப்பவே தௌபா செய்ய ஆரம்பிக்கணும். உனக்கு விருப்பமில்லாத எத்தனை காரியங்கள் என்னுடைய 15 வயதிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கோருகிறேன் யா அல்லா. அடியார்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்டையும் மன்னிப்பு கேட்கணும். இந்த நிலையில் நாம் புறப்படுவோம். போனதுக்கு பிறகு என்ன செய்யணும், எந்த நிலையில போகணும், தக்வாவோட போகணும். அது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டான், ஹஜ்ஜுடைய பாடத்திலேயே சொல்லியிருக்கிறான். தக்குவாவோட போகணும். தக்குவாண்டா என்ன, அதுதான் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் விளக்கிலிருந்து விலகி நடப்பது, தக்குவா தான் ரொம்ப அவசியம். அதனால தான் ரமலானுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு வர சொல்லிக்கிறான் அல்லாஹ். பாருங்க, ரமலானுக்கு முந்தி வர சொல்லல, ரமலானுக்கு பிறகு தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான். தௌபா செய்யறதுக்கு, இவர் உறவு முறைகளை சரி செய்து கொள்றதுக்கு, உடம்பை நல்ல ஆரோக்கியமாக்கி கொள்றதுக்கு 2.5 மாதம் தவணை ஒரு டைம் கொடுத்து ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான். நல்லா யோசிக்கணும். நோன்பு இருக்குதே தக்குவா உண்டாக்குவது, அல்லக்கும் தத்தக்கோன், தக்குவா வருவதற்காக வேண்டி நோம்பு வையுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த தக்குவா நோம்பை கொண்டு வந்துருச்சு, நோம்பை கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. இப்போ அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு மன்னிக்கப்பட்டவர்களாக வர நம்மை விரும்புகிறான். தக்குவா ரொம்ப அவசியம், அல்லாஹ்வுடைய பயம். அதில் என்ன தக்குவாவுடைய முதல் விஷயம் என்ன, இன்று வரையிலும் எத்தனை கடமைகள் விடுபட்டு இருக்கிறதோ முடிந்த மற்றும் அந்த கடமைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கணும். இப்போவே தொழுகை கலா செய்யணும். பெண்கள் ஏராளமான தொழுகை கலா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நோம்பு, இந்த வருஷத்துடைய நோம்பு பெண்களுக்கு விடுபட்டு போயிருக்கும். சில வியாதியின் காரணமாக சில பெண்கள் ஆண்கள் விட்டிருக்கலாம். இப்பவே போவதற்குள் விட்ட நோம்பை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோ கதா செய்யணும். அதனால் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முந்தி பெண்கள் நோம்பை கதா செஞ்சிருங்க. ஆண்கள் ஏதாவது ஜுரம் பல்வேறு காரணங்கள்லாம் நோம்பை விட்டிருப்பீர்களே, ஆனால் இப்பவே முடிஞ்ச மட்டும் கதா செய்யும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறவரும் கதா செய்யும். இதுதான் தக்குவா. அல்லாஹ்வுடைய கடமையை செய்து கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ் பார்க்கிறான், அடியான் என் கடமையிலே ஏதோ குறை செய்துவிட்டான் கடந்த காலத்திலே. இப்பொழுது என்னிடத்துக்குள்ள வருகின்ற பொழுது அவன் என்னுடைய கடமையை செய்து கொண்டேதானே வருகிறான். அல்லாஹ் மன்னிப்பான், ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான், ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான். ஒரு கடனாளி நம்மை வந்து சந்திக்கின்ற பொழுது உண்டான முகத்தோற்றம் வேற. ஒரு கடனாளி கடனை வச்சுக்கிட்டு சந்திக்கிறானா அப்படின்னு முகத்தை கொஞ்சம் சுருக்கித்தான் காட்டுவோம். அவன் 2 நாளைக்கு முன் அந்த பணத்தை அனுப்பிவிட்டு சந்திப்பானே, ஆனால் கட்டி அணைப்போம், அவன் மீது அன்பு செலுத்துவோம். இது பொது ரீதி தானே, இது உலக ரீதி. அதே போன்று அல்லாஹ் விரும்புகிறான், அடியானே நான் உனக்கு விதித்த கடமைகளிலே குறை செய்தவனாக நான் இருந்து என்னை வந்து சந்திக்காதே, எனக்கு கொஞ்சமாவது நிறைவேற்றிக்கிட்டு வா. 10,000 ரூபாயில் ஒரு 5,000 ரூபாயை கடனாணிக்கு அழைப்பிட்டு போய் சந்திச்சுமையானால் பரவாயில்லை, கொடுத்துட்டான், இனி கொடுத்துருவான் என்பதை எப்படி நம்முடைய மனம் வருகிறதோ அதே போன்று ரப்பு கொஞ்ச காலத்தில் எதை விட்டுட்டான் இப்போ செய்துக்கிட்டு வர்றான், இன்னும் பாக்கி அவகாசம் கொடுப்போமே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவை செய்து முடிப்பான் என்று நம்மை பாவத்தை மன்னித்து நம்முடைய கடமையை அல்லாஹ் நிறைவேற்றி கொண்டு மகிழ்ச்சி அடைவான். அதனால விட்ட நோம்பு, ஜகாத்துல குறபாடு, விட்ட தொழுகை இருக்குமே, ஆனால் ஆண்கள் பெண்கள் அவைகள் நிறைவேற்றி கொண்டே ரப்புடைய இடத்துக்கு செல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லா சென்னை போய் சேர்ந்துட்டோம். சென்னையில் போய் மீண்டும் அங்கு பிரயாணம் சொல்வது, சாப்பாட்டுக்கு போகின்ற வேலைகளில் ஈடுபடாமல் எங்கு தங்க போகிறோமோ அங்கேயே தங்கியிருந்து உடலுக்கு ஆரோக்கியம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவை உண்டாக்கி கொண்டு பிரயாணத்திலே ஹஜ் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ சொல்கிற விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு கிதாபை பார்த்து நினைவுபடுத்தி கொண்டே போகணும். இதற்கு இடையிலும் கூட உலகத்துடைய சிந்தனை வராமல் இருக்குமையானால் அல்லாஹு தாலா அங்கு நம்முடைய நம்மை அரவணைத்துக் கொள்வான். இதற்கிடையிலையும் கூட உலக பிறட்டு உருட்டு உலக சிந்தனை உண்டாகுமையானால் அல்லாஹுடைய நினைவில்லாமல் நம்முடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடியதாக ஆகிவிடும். ஆனால் கிதாபில் எப்படி எழுதி வச்சுட்டாங்க, போய் திரும்புகிற வரையிலும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயத்தை விட்டுவிடு. இனி சென்னைக்கு போயிருந்ததுக்கு பிறகு வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் அங்கு தங்கியிருந்து உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கொண்டு சில அமல்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அமலில் முக்கியமான அமல் என்ன? உம்ரா என்ற அனுஷ்டானம். இது சென்னையிலிருந்து நாம் புறப்படுவதற்கு முன் செய்ய வேண்டிய சில ஒழுக்கங்கள். எப்படி ஒதுவுக்கு பிறந்து குளிப்புக்கு முன்பு என்ன செய்யணுங்க? முதல்ல அசுத்தம் வந்த இடத்த கழுகணும், அதுக்கு பிறகு ஒது செய்யணும், அதுக்கு பிறகு உடம்புல தண்ணி ஊற்றணும். இதுதான் பிறந்து குளிப்புக்கு முன் செய்ய வேண்டிய ஒழுக்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒழுக்கம் இருக்குது. அதே போன்று உம்ரா என்ற அனுஷ்டானத்தை செய்வதற்கு முன் சில ஒழுக்கங்களை சென்னையிலே கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. உம்ரா என்பது ஒரு அமல். எப்படி தொழுகைக்கு முன்பதாக ஒதுவோ, தொழுகைக்கு முன்பு ஒது ஒரு அமல், அதே போன்று உம்ரா என்பது ஒரு அமல். அந்த அமலை செய்வதற்கு முன் சில ஒழுக்கங்களும் சில பேடுகளும் செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் குறிப்பு என்ன மனசில் வச்சுக்கணும்? கையிலிருக்காலுடைய நகங்களை கலட்டி கொள்ள வேண்டும், வெட்டி கொள்ள வேண்டும். கையில் கால் இருக்கிற நகங்களை என்ன செய்யணும்? வெட்டிடணும். ஆணும் பெண்ணும் தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முடிகளை களைந்து விட வேண்டும். ஆணும் பெண்ணும், பெண்கள் விசேஷமாக கைக்கு காலுக்கு மருதண்டிட்டுக் கொள்ள வேண்டும். ஆண்கள் எந்த காலத்திலும் மருதண்டிடவே கூடாது. ஆண்களும் பெண்கள் மட்டும் எஹ்ராமுக்காக வேண்டி சுண்ணத்து அவருடைய கையை மறைப்பது, காலின் வெண்மையை மறைப்பது. காலுக்கும் கைக்கு என்ன செய்யணும்? மருதண்டிட்டுக் கொள்ளணும் பரிபூர்ணமாக. இப்போ ஒரு ஜாதியான மருதண்டி விடுற பழக்கம் வந்துருச்சு. ஏன்னா சாமி படம் மாதிரி மருதண்டிடுறான். ஹஜ்ஜுக்கு அப்படி அலங்காரம் அல்ல. அலங்காரத்தை நீக்குவதற்குத்தான் கையின் வெண்மையை முழுமையாக மறைக்கிற அளவுக்கு முழுமையாக மருதண்டி தரணும். நம்ம காலத்து பெண்களுக்கு மருதண்டி எப்படி போடுற பழக்கம்? கைக்கு கொஞ்சம், விரலுக்கு மட்டும், நடுவில் மட்டும், அப்படியே இல்லை, முழுமையாக மறைக்கணும். காலுக்கு முழுமையாக மறைக்கணும். சுத்தி மட்டுமல்ல, முழுமையாக சப்பல் போட்டால் எப்படியோ அதே போன்று பெண்கள் மருதண்டி கைக்கும் காலுக்கும் மறைத்து கொள்ள வேண்டும். நகம் வெட்டி கொள்ளணும் ரெண்டு பேரும் முடியெடுத்து கொள்ள வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய தினம் குளிக்கணும். எஹ்ராமுடைய சுன்னத்தான குளியை குளிக்கிறேன். நீத்து வச்சு குளிக்கணும். மாதம் விளக்கப்பட்ட நிலையிலே சென்னையில் இருப்பார்களே, ஆனால் அவர்களும் இதெல்லாம் செய்யணும். அவர்களும் இந்த நியத்தை வச்சு குளிக்கணும். எஹ்ராம் இல்லாமல் பெண்கள் புறப்பட முடியாது. வியாபாரத்துக்காண்டி போனாங்களே, ஆனால் எஹ்ராம் இல்லாமல் புறப்படலாம். அங்கே யாராவது பெண் பேசி கல்யாணம் முடிக்க போகிறாங்க, எஹ்ராம் இல்லாமல் புறப்படலாம். உம்ரா ஹஜ்ஜுக்காண்டி புறப்படக்கூடிய பெண் மாதம் விளக்கப்பட்ட நிலையிலே சென்னையிலே இருப்பார்களே, ஆனால் இவைகளை செய்வதுடனே அவர்களும் குளித்துக் கொள்ள வேண்டும். எஹ்ராமுடைய சுன்னத்தான குளியை குளிக்கிறேன் ஆண் பெண். சென்னையிலே போய் குளிக்க முடியாத அளவுக்கு உடம்பிலே ஜுரம் தலைவலி போன்றவைகள் இருக்குமையானால் குளிக்க வேண்டியதில்லை, ஒது செய்தால் போதுமையானது. இப்போ என்ன செய்யணும்? பெண்கள் குறிப்பாக இந்த முறைகளை எல்லாம் செய்து கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து தலையை சரியான முறையில் முடியை படிய வைத்து முடியை கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த பெண்மணிகளுக்கு ஆடை என்ன? இயற்கையான அலங்காரம் இல்லாத ஆடை. அது புதிய ஆடை என்பது இல்லை, சுத்தமான ஆடை உடுத்தினால் போதுமையானது. அலங்காரம் இல்லாத ஆடையாக இருக்க வேண்டும். இப்படி எண்ணெய் தேய்த்து தலையில் இருக்கக்கூடிய அசடுகளை நீக்கினார்கள். அதில் ஓடக்கூடிய சில வஸ்துக்கள் இருக்கும், அதை சீவி அதை ஒழுங்குபடுத்திக் கொண்டார்கள். இப்பொழுது தலையை முழுமையாக முடி தெரியாத அளவுக்கு நெத்தியில் பகுதி காது மறைத்த நிலையிலே, எப்படி தொழுகிக்கோ அதே போன்று மறைத்த நிலையிலே தலையை கட்டிக்கொள்வார்கள். ஆடை தனக்கு எது தேவையோ அந்த ஆடை, அலங்காரமில்லாத ஆடையை பெண்கள் உடுத்திக் கொள்வார்கள். அவர்கள் ஜட்டியும் அணிந்து கொள்வது நல்லது. ஜட்டியும், பெண்கள் வயது முதிர்ச்சுள்ள பெண்ணாக இருந்தாலும் ஜட்டியும் அணிந்து கொள்வது நல்லது. சீதோஷத்தின் காரணமாக ஏதாவது சில வஸ்துக்கள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்த மட்டிலும். வாய்ப்பு இருக்கிறது, அதனால் அவர்கள் என்ன செய்து கொள்ளணும்? ஜட்டி அணிந்து கொள்வது பெண்களுக்கு நல்லது. தொழுகை விளக்கப்பட்ட பெண்ணும் இதே முறைகளை செய்வார்கள். ஆண்கள் போட்ட ஜட்டியை எடுத்துட வேண்டும். கீழ் ஒரு ஆடை, மேல் ஒரு ஆடை. கீழ் ஆடை எப்படி உடுத்துவது? எல்லாருக்கும் தெரிஞ்சது, இங்கே வச்சிருக்கிறாங்க, வெளுத்து வெளுத்து வச்சுக்கிறாங்க, பரவாயில்லை. அதாவது தொடை தெரியாத அளவுக்கு சுருக்கமாக நடந்தால் தவாப் செய்தால் தொழுதால் தொடை தெரியாது, அந்த மாதிரி உடித்து கொள்ள வேண்டும். மடித்து உடித்து கொள்வது, இடதுபுறமாக நல்ல மடித்து உடுத்தி தொப்புளுக்கு மேல், தொப்புள் உள்ளே இருக்கணும், ஆடை மேலே இருக்கணும், அதுக்கு மேலே வார் போட்டு கொள்ளணும். சுருக்கமாக ஆண்களுக்கு உண்டான முறை. ஜட்டியை எடுத்துக்கொள்ளணும். சில ஆண்கள் ஜட்டி இல்லாமல் நடக்க முடியாது, குனிய முடியாது என்ற நிலை உள்ள ஆணாக இருப்பார்களே, ஆனால் ஜட்டி அணியாமல் அவர்கள் ஒரு துணியை கொண்டு கட்டி கொள்ள வேண்டும். அந்த பகுதியை துணியை கொண்டு கட்டி கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது, ஜட்டி என்பது இருப்பதற்கு அனுமதி இல்லை. பெண்களுக்கு ஜட்டி அணிந்து கொள்வதுதான் நல்லது. இப்பொழுது எல்லோரும் ஆண்களை பொறுத்த மட்டிலும், பெண்களுக்கு கூடாது, நான் சொல்லப்போகிற விஷயம் கூடாது, ஆண்களை பொறுத்த மட்டிலும் வாசனையை உடம்பிலே தடவிக்கொள்வது, வாசனையை உடம்பிலே தடவிக்கொள்வது. ஷாயி மதம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா, கை தூங்க பார்க்கலாம். இதெல்லாம் எந்த பகுதி? மேலப்பாளையம். கிதாபு கொடுத்து விட்ட தென்காசி. ஒன்று ரெண்டு தானே வந்திக்கி, தென்காசி டவுன் ஒன்று வந்திக்குது, ஒன்று ரெண்டும். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில். ஷாபி மதஹபி உடையவர்கள் ஆண்கள் உடம்பிலே மட்டும் வாசனை தடவிக்கொள்ள வேண்டும், குளிச்சுட்டு வந்து உடம்பை தொடச்ச பிறகு. ஹனபி மதஹபி உடையவர்கள் உடம்பிலும் தடவிக்கொள்வது, கரைபடாத அளவுக்கு இஹ்ராமுடைய ஆடையிலும் தடவிக்கொள்வது. நல்லா விளங்கி வச்சுக்கிறோம் இதெல்லாம், நல்லா விளக்கமாக சொல்லிட்டு வர்றேன். கரைபடையாத அளவுக்கு ஆடையிலும் தடவிக்கொள்வது. எப்போ? எஹரா அந்த குளிச்சுட்டு வந்த உடனே. இப்போ ஆடை உடிச்சிட்டோம், மத்தைகளெலாம் செஞ்சிட்டோம், இப்போ ஏர்போர்ட்டு போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம், ஒரு மணி நேரம் இருக்குது. இப்போ என்ன செய்ய, தங்கி இருக்கிற இடத்துலையே, ஹஜ் கமிட்டிலேயே அல்லது டிராவல்ஸுடைய ரூம்லேயே தங்கியிருப்போமே, ஆனால் அங்கேயும் இதெல்லாம் செய்யணும். சில ஆண்களுக்கு சில பெண்களுக்கு சென்னையிலே இந்த காரியம் செய்ய வாய்ப்பு இல்லை, டிராவல்ஸின் காரணமாக நெருக்கடி, ஹஜ் கமிட்டியின் காரணமாக நெருக்கடி. அதனால் முடி எடுக்க, நகம் வெட்ட, மருதண்டியிட அவகாசம் கிடைக்காது என்று இருக்குமே, ஆனால் புறப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பதாக தன்னுடைய பகுதியிலேயே எஹராமுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நியத்தின் பேரில் இவைகளை செய்து கொள்ள வேண்டும். எஹராமுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற அடிப்படையிலே முடியெடுத்துக் கொள்வது, நகம் வெட்டிக் கொள்வது, மருதண்டிட்டுக் கொள்வது செய்து கொள்ள வேண்டும். குளிப்பது சென்னை போய் குளிப்பது தான் நல்லது. பிரயாணத்திலே குளிப்பதன் காரணமாக மீண்டும் சில அடுக்குகள் பட வாய்ப்பு இருக்கிறது. உடம்பையும் சுத்தமாக கொண்டு போக வேண்டியிருக்கிறது. உள்ளமும் சுத்தம், உள்ளத்தில் சுத்தம் என்ன, அடுத்தவர் மீது அழுக்கு இல்லாமல் அடுத்தவரை மதித்த நிலையிலே பெருமை அகம்பாவம் புறாமை விரோதம் வஞ்சகம் கொடுமை போன்ற இப்படிப்பட்ட உள்ளத்தின் கெடுதி இல்லாமல் ரப்பை மட்டும் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு மனிதன் புறப்படுவது இது உள்ளத்தின் தூய்மை. உள்ளத்தையும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். வெளி உறுப்பின் சுத்தமும் அவசியம். அதனால் ஷாபி மதஹபி உடையவர்கள் உடம்பிலே மட்டும் நல்ல உயர்ந்த வாசனை தடவிக்கொள்வது, தலையிலே எண்ணெய் தேய்த்துக் கொள்வது. ஹனபி மதஹபியில் உள்ளவர்கள் உடம்பிலும் வாசனை தலையிலும் எண்ணெய், அதே நேரத்திலே எந்த ஆடை உடுத்த போகிறோமோ அதிலும் கரைபடாத அளவுக்கு கையிலே நல்லா தேய்த்து அந்த ஆடையிலும் வாசனை தடவிக்கொள்வது. இப்போ இன்ஷா அல்லாஹ் தலையை மறைத்து கொண்டு பெண்கள் எப்படி தொழுகுவார்களோ அதே போன்றும், எதை மறைக்கணுமோ அதையெல்லாம் மறைக்கணும். ஷாயி மதஹபியுடைய பெண்மணிகள் கால் மறைத்து, அங்கே ஆடைகள்லாம் இறக்கி விட முடியாது, கால் மோஜா ரெண்டு ஜோடி மூணு ஜோடி வச்சுக்கொள்ளணும். ஷாபி மதஹபியுடைய பெண்மணிகள் கால் மோஜாவுடனே தான் தொழுக வேண்டும், கால் மோஜாவுடனே தான் தவாப் செய்ய வேண்டும். இதை நினைவுபடுத்தி காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பெண்கள் ஆண்களுக்கு ஒருவருக்கு மத்தியிலே. ஹனபி மதஹபியில் பெண்கள் எப்படி தொழுகலாமோ அதே மாதிரி அவர்கள் தொழுது கொள்வார்கள். இப்போ ரெண்டரை காத்து தவாஃபுடைய நபில் ரெண்டரை காத்தே அல்லாஹுக்காக தொழுகிறேன். ஹனபி மதஹபே உடைய பெண் ஆண் நியத்து வைத்து தொழுக வேண்டும். ஷாபி மதஹபே உடைய ஆண் பெண்கள் தவாஃபுடைய இஹ்ராமுடைய சுன்னத்தான தொழுகை ரெண்டரை காத்தை தொழுகிறேன். ஹனபி மதஹபே உடையவர்கள் இஹ்ராமுடைய நபில் ரெண்டரை காத்தை தொழுகிறேன். இஹ்ராமுடைய நபில் ரெண்டரை காத்தை தொழுகிறேன் ஆண் பெண். ஷாபி மதஹபுடைய ஆண் பெண்கள் இஹ்ராமுடைய சுன்னத்தான தொழு ரெண்டரை காத்தை தொழுகிறேன். இங்கு சுன்னத்து, அங்கே நபில். இப்படி நியத்து வச்சு எப்படி உடம்பு போல தொழுகுவோம் அதே தான். குளியாளுக்காவில் குழு வந்தார் அல்ஹம் சூரத்துக்கு பிறகு குளியாளுக்காவில் குழு வந்தார். இப்படி ஆண்களும் பெண்களும் தொழுகணும், தலையை மறைச்சி தொழுகணும். இன்னும் எஹராமில் புகுதலே. பெண்களுடைய புர்கா எப்படி இருக்கணும், முகமூடி உள்ள புர்காவாக இருக்கணும். இங்கேயே தைக்கணும் முகமூடி. நமக்கான பெண்களுக்கு முகமூடி உள்ள புர்காவே பார்க்க முடியாது. முகமூடி உடைய புர்காவுடனே தான் பெண்கள் போகணும். அதாவது ஒழுக்கம் பேணுதல், பத்தினித்தனமான பெண், ஒழுக்கமான பெண். இப்போ முகமூடியை பெண்கள் என்ன செய்யணும், கழுத்தில் தலைக்கு மேலே போட்டு ஒரு நூலோட கழுத்தில் கட்டிக்கொள்ளணும். இப்போ எல்லாம் தொழுது முடிச்சாச்சு, இந்த நீயத்தை வச்சு தொழுதாச்சு. தொழுகை விளக்கப்பட்ட நிலையிலே ஒரு பெண்மணி சென்னையிலே இருப்பார்களே, ஆனால் மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும், சென்னையிலேயோ ஊர்லேயோ அதே நேரத்தில் தொழுகக்கூடாது. இப்போ அவங்களும் புர்கா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ முகத்தை திறந்துடணும் பெண்மணிகள். ஆண்கள் தலையை மறைச்சு இந்த துணியை எடுத்துடணும், எடுத்துட்டு புஜத்தை முழுமையாக மறைச்சிக்கொள்ளணும். ஆண்கள் இங்கே சென்னையில் திறக்கக்கூடாது, நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க, சென்னையில் திறக்கக்கூடாது புஜத்தை. சில பேர் திறந்துருப்பாங்க, அதனால் சொன்னேன் மற்றவங்களை பார்த்து ஹஜ்ஜு செய்யாதீர்கள், நபியுடைய வழிமுறை என்ன என்பதை பார்த்து ஹஜ்ஜு செய்யுங்கள். விவரம் தெரியாத மக்கள் ஹஜ்ஜுடைய பாடத்தில் பெரும்பகு மக்கள் தெரியறதே இல்லை. அதனால் புஜத்தை இப்போ திறக்கக்கூடாது. ஆண்கள் புஜத்தை சுத்தமாக மறைச்சிக்கொள்ளணும், தலையை மறைச்சு தொழுகுவோம், பிறகு தலையில் உள்ளதை எடுத்துருவோம், இப்பொழுது நீயத்து வைப்போம். எல்லா பெண்ணும் தொழுகை விளக்கப்பட்ட பெண்ணு, தொழுகக்கூடிய பெண்ணு, ஆண்கள் ஷாபி ஹனபி எல்லாம் ஒரே நீயத். நவைத்துல் உம்ரத்தவா ஹரம் துபிஹான் இல்லாஹி தாலா, இவ்வளவு போதும். அரபியில் சொல்ல தெரியலையா பரவாயில்லை, அரபியில் அல்ஹம் சூரத்து ஓதியாகணும், அத்தஹியாத்து ஓதியாகணும் தொழுகையில். இங்கே அப்படி வேண்டியதில்லை, அரபி தெரியாட்டியும் பரவாயில்லை, உம்ராவை நாடி அதை கொண்டு இஹ்ராமை நாடுகிறேன், உம்ராவை நாடி அதை கொண்டு எஹராமை நாடுகிறேன். போதும், நாவில் சொல்லுங்க, கல்புல எண்ணுங்க, நாவில் மொழிகிறது, கல்புல எண்ணுறது. தொழுகை விளக்கப்பட்ட பெண்ணும் மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் செய்து தொழுகாமல் அந்த பெண்ணோடு உட்கார்ந்திருந்து இந்த மாதிரி நாவில் சொல்லணும், மனசில் எண்ணணும். உம்ராவை நாடி சொல்லுங்க, எல்லாரும் பார்ப்போம், அதை கொண்டு அல்லாஹுக்காக எஹராமை நாடுகிறேன். முடிஞ்சு. இப்போ தல்பியா ஓதும், என்ன செய்யணும், தல்பியா ஓதும். தல்பியா ரொம்ப முக்கியம், தொழுக விளக்கப்பட்ட பெண்ணும் தல்பியா ஓதணும். தொழுகக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது, இவ்வளவுதான். மற்ற காரியங்களை எல்லாம் செய்யலாம், அதை பெண்கள் விளங்கிக்கிட்டே போகணும். நான் ஓதுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஓதுங்க, நான் ஓதித்தரேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். பெண்களும் தங்களுடைய இடத்துல மெதுவாக ஓதுங்க, ஆண்கள் சத்தமாக ஓதுங்க, மூணு தடவை ஓதணும். ஓதுங்க இப்போ, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இப்படி மூணு தடவை ஆண்கள் நல்லா சத்தமாக ஓதணும். பொஞ்சாதி புள்ள தாய் இறந்துட்டால் சத்தமாக அழுகக்கூடாது. புருஷன் புருஷன் இறந்துட்டால் புள்ள இறந்துட்டால் சத்தமாக ஒப்பாரி வச்சு அழுகக்கூடாது. மையத்துக்கு அதாபுன்னு வருது, அழுகிறது மையத்துக்கு அதாப். அதனால் நம்ம வசிய செஞ்சு வைக்கணும். இந்த பார், என் மீது உனக்கு பாசம் இருக்குமையானால், எங்கள் மீது உங்களுக்கு பாசம் இருக்குமையானால், வாய்விட்டு அழுகாதீர்கள், கண்ணீர் சிந்தலாம். கண்ணீர் சிந்துவது கொண்டு மையத்துக்கு அதாப் இல்லை, ஒப்பாரி வைப்பது கொண்டு மையத்துக்கு அதாப் இருக்குது. பாசமில்லே ஒப்பாரி வைக்கிறாய், பாசமில்லே நீ ஒப்பாரி வைக்கிறாய் அவள் மீது, அதான் அர்த்தம். அதாவது மா புகார் ரஹமத்துல்லாஹி புகாரிலே இந்த பாடம் கொண்டு வந்திருக்கிறார்கள், மையத்துக்கு எதன் காரணமாக வேதனை கொடுக்கப்படும், அந்த ஹெட்டிங்கில் இதையும் எழுதியிருக்கிறான். அதனால் கண்ணீர் சிந்தலாம், பாசம் அன்பு பிரியம் என்ற அடிப்படையில் கண்ணீர் சிந்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திருக்கிறார்கள், சில சஹாபாக்களுக்கு சிந்தலாம். ஹைர், இப்போ என்ன செய்யணும், சத்தமாக சொல்லக்கூடாது பெண்மணிகள். பெண்மணிகள் என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் என்ன செய்யணும், நல்லா ஓங்கி சத்தமாக சொல்லணும். மூணு தடவை சொல்கிறது, ஒரு தடவை சலவாத்து, இதுக்கு பிறகு துவா கேட்கறது. சென்னையிலேயே நம்முடைய இருப்பிடத்திலேயே, சென்னையிலேயே நம்முடைய இருப்பிடத்திலேயே துவா, சொர்க்கத்தை பற்றி கேட்கறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது, இன்னும் என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கேட்குறது. ஏன் துவா கபூலாகுது, துவா கபூலாகுது. இந்த துவா கபூலும் இந்த தல்வியாவும் எதுக்கு பிறகு, நீயத்துக்கு பிறகு. அதனால் நீயத்தை சீக்கிரமாக செஞ்சிடணும். மதராஸில் சென்னையிலேயே புறப்படுவதற்கு முன் ஃப்ளைட்டில் போய் செய்யலான்னு சொல்லுவாங்க, இல்லை நான் எஹராமில் சீக்கிரமாக புகுந்தணும், எஹராமில் புகுந்து மௌத்து வந்தால் என்னுடைய முறையே வேறு. நாளைக்கு மஹஷர் கபருக்கு எந்திரிக்கும்போது தல்வியாக சொல்லி எந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். நீயத்து வைக்காமல் மௌத்து வந்தால் மற்றவர்களுடைய அடக்கம் எப்படி தான், மற்றவர்கள் எப்படி எந்திரிப்பார்களோ அப்படித்தான் எந்திரிப்பார்கள். அதனால் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக, சிரமங்கள் இருந்தாலும் சிரமங்களை 50-60 வருட காலங்கள் உலக அடிப்படைக்கு சகித்து பொறுத்து வாழ்ந்து விட்டோமே, கொஞ்சம் 2-3 மணி நேரம் சிரமங்கள் இருந்தாலும் சிரமத்தை சகிப்பேன், பொறுப்பேன், இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வேன் என்ற அடிப்படையிலே சீக்கிரமாக ஏறாமல் போகிறது, தல்பியா சொல்றது, துவா கேட்கறது, அது சொர்க்கத்தை பற்றி கேட்கறது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறது, இனி நான் திரும்பி வருகிற வரையிலும் என்னுடைய எல்லா அமல்களையும் லேசுப்படுத்தி ஆகரத்துக்கு உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய நல்ல காரியத்திலே என்னை அந்த புனித பூமியில் ஈடுபடவை என்று துவாவும் கேட்டுக்கிட்டு போவோம். இப்போ இன்ஷால்லா நம்ம ஏற்பட்டு போவோம். போகும்போது தல்பியா தான், இந்த முசாபாச்சேரு மானக்காச்சேருது இருக்கிறதே அது இந்த நியத்துக்கு முந்தையே முடிச்சுக்கொள்ளணும் நல்லது. ரூம்லையே ஏர்போர்ட்டில் போய் மானக்கா முசாபகா செய்வோமையானால் கட்டி அணைப்பது கொண்டு, கையை இணைப்பது கொண்டு, கையில் உள்ள ஒரு சில முடிகள் கட்டி அணைப்பது கொண்டு, முதுகிலே நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில முடிகள் கீழே விழுகுமையானால் அந்த ஹாஜி கஃபாரா கொடுக்கணும், ஆகரத்தில் தண்டகுத்தம் கொடுக்கணும். அதனால தான் நாம் விளக்கமாக சொல்லுவோம், நியத்து வைக்கிறதுக்கு முந்தி ரூம்லையே யார் முசாபா செய்கிறாங்க வந்து இப்போவே முசாபா செஞ்சுருங்க, நான் நியத்து வச்சு நான் எஹராமில் பூத போகிறேன்னு சொல்லணும். புத்திசாலி ஆண் புத்திசாலி பெண், இதுதான் புத்தி. சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, குடும்பம் நடத்துறதுல புத்திசாலித்தனம். தீனை புரிந்து புரிந்து விளங்கி மண்டையில் ஏற்றி வாழ்வுடத்து தான் புத்திசாலித்தனம். அதனால் எஹராமுக்கு முன்பதாக மோனக்கா முசாபா செய்து கொள்ளுங்கோ. பெண்களும் கேட்குறாங்க, பெண்கள் ஆண்களிடத்தில் எப்படி முசாபா செய்யறது? கணவனிடத்தில் செய்யலாம், தந்தையிடத்திலே செய்யலாம், மச்சானிடத்தில் செய்யலாமா முசாபா? இவ கிளவிட்டே வச்சுக்கிடுங்க, கிளவேண்ட இன்றைக்கு அந்தக்கு சாவ போகிறான் அப்படியே வச்சுக்கிடுவோம், அவன்கிட்ட முசாபா செய்யலாமா? மச்சி செய்யக்கூடாது. இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கல. நல்ல சாலியத்தான பொம்பளை, சாலியத்தான ஹசரத்து. இந்த மாதிரி நான் படுத்து போன வேண்டி வச்சுக்கோங்களேன், 71 வயசு, 72 வந்து தொட போகிறேன், நான் போய் ஒரு கிளவிட்டே முசாபா செய்யலாமா? செய்யக்கூடாது. சட்டம் சட்டம்தான், மார்க்கம் மார்க்கம்தான். உன்னுடைய நாட்டு பழக்கம், ஊர் பழக்கம், அறிவின் பழக்கத்தையெல்லாம் தீக்கி போட்டுடணும். ஆக யார்த்த முசாபா செய்யணும், யார்த்த செய்யக்கூடாங்கிறத விளக்கத்தை விளங்கணும். நீயத்துக்கு முன்பதாக மானக்கா முசாபா செய்து முடிச்சிடணும். கணவனட்டையும் மானக்கா செய்யலாம், மனைவிட்டையும் மானக்கா செய்யலாம், மனைவிட்டையும் மானக்கா செய்யலாம், தவறு இல்லை. சரி, இப்பொழுது தல்பியா சொல்லி ஏற்பட்டு போயிட்டோம். ஏற்பட்டு போடும்போது கையில் என்ன இருக்கணும்? சென்னைக்கு புறப்படும் போது என்ன இருந்துச்சு? அப்பப்போ சாப்பிட்ற தலைவலி மாத்திரை, இடுப்பு வலி மாத்திரை, ஹார்ட் மாத்திரை, குர்ஆன் ஷரீஃபு, முசல்லா, ஹஜ் சம்பந்தமான மார்க்க சம்பந்தமான விளக்கங்களை விளங்கக்கூடிய கித்தாப். இதை தவிர வேறு எதுவும் பயில் இருக்கக்கூடாது. இதை கையில் வச்சுக்கணும். இளம் வயசுள்ள பெண்மணிகளாக இருப்பார்களே ஆனால் இடையிலே விளக்கப்பட்ட நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட சாதனங்களையும் அவருடைய பையிலே வைத்துக் கொள்வார்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் புறப்படுவோம், தல்பியா சொல்லிட்டு போவோம், ஏற்பட்டு போவோம், அங்குள்ள விஷயங்கள் நடக்கும். அது கார்டு கொடுக்குறது, இப்போ சாமான் செக்கிங்கு, அது இது எல்லாம் நடக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ் கமிட்டிலேயே வாங்கிடுறாங்க, இங்கேயே பச்சை கார்டு கொடுத்துட்றாங்க, பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அது நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெரிய வசதிகள்லாம் இப்போ செய்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தனவந்தர்கள் சாப்பாடு உள்கூட கொடுக்குறாங்க. சாப்பாடும் ஹஜ்ஜுக்கு, ஹஜ்ஜில் எஹராமில் பூந்தத்துலேருந்து திரும்பி வர்றவரையும் கிடைக்கிறதையெல்லாம் மேயக்கூடாது. இங்கே என்னமோ மேஞ்சால் கக்குசாயிடும். அங்கு துவா கபுலாக வேண்டி இருக்குது, ஹலாலான்னு பார்க்கணும், ஹலாலான்னு பார்க்கணும். நம்ம இடத்துல ஒரு வந்து கேட்டார், ரொம்ப நெருக்கமான நம்முடைய வியாபாரி, அவரை கைரக்கவமும் மற்றவர், அவரே அந்த மத்தியானம் சாப்பாடு தர்றேன்னு சொல்கிறாரு, சாப்பிட்லாமான்னு கேட்டார். நான் சொன்னேன் சாப்பிட்டுக்கோ, அவரும் நீனும் உள்ளங்கள் ஒன்றுபட்டு அவருடைய சம்பாத்தியம் ஹலால் என்று இருக்குமையானால், எக்ஸ்போர்ட் வியாபாரி, ஹலால் என்று இருக்குமையான சாப்பிட்டுக்கோ. உன்னோட களிமா சொன்னவன் இருக்கிறான், அவன் வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், அவன் காலை நாஸ்தா தர்றான், பொங்கல் சாப்பிடாது, ஹராமான பொருள் அது அவன் சம்பாத்தியம். முஸ்லீம் அல்லாதவரிடத்திலே ஹலால் இருக்குமையானால் உணவருந்தலாம், ஒரு முஸ்லீம் இடத்திலே ஹராம் இருக்குமையானால் உணவருந்தக்கூடாது. நான் ஹாஜிகளுக்கு நான் அடிக்கடி சொல்லி அனுப்புவேன், நீ ஏர்போர்ட் திரும்பி வர்ற வரையிலும் கொஞ்சம் ஹலாலாக பார்த்து சாப்பிடு, கிடைக்குதேண்டு எல்லாம் மேயாதே. நம்ம மச்சினனாச்சே, நம்ம மருமகனாச்சே கோவப்படுவானே, வாங்கி கொண்டு போய் எங்கேயாவது கொட்டிடு, அல்ல வேற யாருக்காவது கைரக்கோமுக்கு கொடுத்துரு, நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்காதே, அங்கே ஹஜ்ஜுக்கு ஓய்வு செய்யாதே. ஹலால் ரொம்ப அவசியம், ஹலால் ரொம்ப அவசியம். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கொஞ்சமாக வாழ் நடத்தினாலும் ஹலாலாக இருக்கணும். ஹைர், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஏர்போர்ட் போகணும், தொழுக நேரம், தொழுகணும், ரெண்டரை காற்று கசரு தொழுகணும், பேணுதலாக இருக்கணும், மீண்டும் மீண்டும் ஒதுச்சி கூடிய கட்டம் வரும், அதுக்கு தோதை அதிகமாக ஃப்ளைட்டில் ஏறத்துலாம் தண்ணி குடிக்கக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, சாப்பிட சாப்பிட வெளியாகும், நீர் குடிக்க குடிக்க போய்கிட்டே இருக்கும், அடிக்கடி ஒயிச்சுறதுல சிரமங்கள் இருக்கு. தொழுகுவோம், குர்ஆன் ஓதிட்டு இருப்போம், தல்பியா சொல்லுவோம், ஃப்ளைட்டில் ஏறுற நேரம் வரும், திரும்ப டாய்லெட்டுக்கு போய் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் தலையில் கட்டிருக்கக்கூடிய துணியை கலட்டி மசகு செய்து கொள்ளணும், முடி உதிராத அளவுக்கு. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, என்னை போல அடர்த்தியான தாடியாக இருந்தால் குடஞ்சு கழுகாமல் மேலே ஊற்றணும், தலைமுடி இருந்துச்சு லேசாக மசகு செய்யணும், தலைமுடி உளுந்து உந்துடக்கூடாது, தாடி முடி உளுந்துடக்கூடாது. பெண்களும் அது மாதிரி தலைமுடி உதிராத அளவுக்கு தலையில் கட்டியிருந்ததை அவித்து இவ முகத்தை மறைக்காத அளவுக்கு பெண்கள் இருப்பாங்க. ரொம்ப அழகுள்ள பெண்மணி, அப்படி உள்ள பெண்மணியாக இருந்தால், அடுத்த அந்நிய ஆண் தன்னை பார்க்கக்கூடாது என்ற நிலைமை உள்ள பெண்மணியாக இருந்தால், முகத்தில் ஆடைபடாத அளவுக்கு ஒரு விசிறி அட்டை போன்றவை முகத்தோடு ஒட்டாமல் அவள் பிடித்து கொண்டு அடுத்த அந்நியனுடைய பார்வை படாத அளவுக்கு நடந்து கொள்ள அனுமதி இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. இல்லை கொஞ்சம் நீட்டி இப்படி ஒரு அட்டை மாதிரி நீட்டி தொப்பியை போட்டு அட்டை மாதிரி நீட்டி அதில் துணியை மறைத்து கொண்டு செல்லலாம், அந்த துணி முகத்தில் வந்து படக்கூடாது, பட்டால் கஃபாரா கொடுக்கணும். அந்த மாதிரி பேணுதலாக சில பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம பொம்பளை முகத்தை பார்க்கறது ஆசை தானே எல்லாருக்கும் இருக்குது, கல்யாண வீட்டிலே, மண்டபத்திலே, மௌத்து வீட்டிலே, பஸ்ஸில், ரயிலில், அடுத்தம் பார்க்கட்டுங்கிற அளவுக்கு தானே புர்கா போடுறான். இப்போ உள்ள புர்காவில் டிசைன் புர்கா ஆயிடுச்சு, கையுமா கையில் வளையல், கழுத்தில் வளையல், மின்னல், கல் மாதிரி மின்னுது, இது போடலாமா ஒரு பொம்பளை? அதெல்லாம் ஒழுக்கமே அல்ல. அந்நிய புர்காண்டால என்ன அர்த்தம்? என்னை பார்க்காதடா என்பது தான் அந்த புர்காவுடைய அர்த்தமே. இப்போ உள்ள புர்காவெல்லாம் என்னை பாருடா, எப்படி இப்போ உள்ள காலம்? அதனால் புர்கா அந்த மாதிரி உடுத்தக்கூடாது. வெளியில் எப்போ போகிறோமோ பெண்கள் சாதாரண ஒரு முசாஃபர் பெண்ணை போல வெளியாகணும். பாத்திமா ரலியல்லாஹு 27 வயசு இறக்கின்ற பொழுது யாரென்றும் சில சஹாபாக்களுக்கு தெரியவில்லை, இறப்புக்கு பிறகுதான் தெரிஞ்சது இந்த பாதையிலே போனவள் பாத்திமா என்பதா, எவ்வளோ ஒழுக்கமாக நடந்திருக்கிறார்கள். அதனால் ஒழுக்கம் ரொம்ப அவசியம், பெண்களுக்கு தேவை. ஹேர் அல்ஹம்துலில்லா, இப்போ போனோம், தொழுதும், ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்பதாக மீண்டும் ஒதுச்சீது கொள்வோம். அந்த நாள் கொஞ்சம் உணவையும் குறைச்சி கொள்ளணும், ஃப்ளைட்டில் கக்குஸ் வராத அளவு, கக்குஸ் வர அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ ஒதுவோடு இருந்தால் நல்லது. தொழுக விளக்கப்பட்ட பெண், அந்த பெண்களும் என்ன செய்வார்கள்? இந்த பேணுதலோடு போய்வார்கள், தல்பியாக ஓதிக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி கித்தாப் பார்த்துக்கிட்டு தல்பியாக ஓதிட்டு தூக்கம் வந்தால் தூங்கிக்கிட்டு இப்போ இன்ஷால்லாம் போய் வேறு கவனம் செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நினைவோடு போய் தல்பியாக தான் அதிகம். ஏறும்போது தல்பியாக, இறங்கும்போது தல்பியாக, யாரோட முசாபா செஞ்சால் தல்பியாக, யாராவது பிறகு இறங்கும்போது சந்தித்தா தல்பியாக, அதுக்கு பிறகு சலாம். இப்போ இன்ஷால்லாம் ஏற்பட்டு போய் இறங்கணும். ஏற்பட்டு இறங்கின உடனேயே அவசரப்படாமல் எகராமல் இருக்கிறோம், நிதானமான முறையிலே பெண்கள் பெண்கள் பகுதியிலே, ஆண்கள் ஆண்கள் பகுதியிலே சுய தேவைகளை, சிறுநீர் போன்றவைகளை வெளியாக்கிவிட்டு திரும்ப ஒய் செய்து கொண்டு தலையில் கட்டினதை அவித்து மசூதி செய்து கொண்டு பெண்கள் புறப்படும். இப்போது ஷாபி மதஹபி உடையவர்களுக்கு தலையிலே தடவுனால் போதும், தொட்டால் போதும், தலையிலே மசூதி செய்கின்ற பொழுது. அதனால் இந்த சபரிலே மட்டும் அவர்கள் என்ன செய்யணும்? முழுமையாக ஆண்களும் பெண்களும் மசூதி செய்து கொள்ளணும். முழுமையாக மசூதி செய்து கொண்டால் ஹனவி மதஹபுடைய ஒதுவாக ஆயிடும், அணைய மதஹபுடைய ஒதுவாக ஆயிடும். அதனால் அங்கே தவாப் செய்யும் பொழுது மக்காவில் மதீனாவில் அப்படி போயிட்டு இருக்கும் கைப்பற்றுச்சு, பெண்ணுடைய கைப்பற்றுச்சு, ஒது முறிந்ததாக ஆகாது. எப்போ தலையை முழுமையாக மசூதி செய்து கொண்டால் சாய் மதமே உடையவர்கள், அல்லது நாளில் ஒன்றையாவது தடவிக்கொள்ள வேண்டும் ஆணும் பெண்ணும். அதே நீயத்து வைத்து கொண்டால் நல்லது, அதாவது ஹனபி மதஹபை பின்துயர்ந்து ஒதி செய்து கொள்கிறேன், புரிஞ்சு போச்சு. சாபி உடைய பெண் ஆண் செஞ்சு கொள்ளணும். அது பிறகு இருந்தால் கைப்பற்றிச்சு தவாப்பிலே, இங்கே மனைவிடைய கைப்பட்டாலும் ஒதுவு முறியும் சாய் மதபிலே, மகரமானவுடைய கைப்பட்டால் தாயுடைய கைப்பட்டுச்சு ஒதுவு முறியாது, மனைவிடைய கைப்பட்டால் ஒதுவு முறியும். இப்போ அப்போ மனைவியை பிடிச்சு கொண்டு ஒழிச்சு தவாப் செய்யக்கூடிய கட்டம் வரும், அதனால் ஒதுவு முறியாமல் ஆக வேண்டுமானால் சாய் மதபுடைய ஆண் பெண்கள் முழுமையாக தலையை மசூதி செய்து கொண்டால் போதுமையானது. மற்றதெல்லாம் சாய் மதபுடைய ஒது உறுப்புகளை கழுவுற மாதிரி தான் ஹனை மதவுகளுக்கு மதஹபுடைய விஷயங்களையும் கவனித்து செய்யணும். சிலர்கள் இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, உனக்கு மனசில் வர்றத விட செய்துட்டு போம்பா, அப்புறம் போன பிறகு ஹஜ்ஜை அங்கே உதரப்படும். கற்கா வேறு, நெல்லி வேறு, ஒதுங்கினை போல் உன்னோட ஹஜ்ஜு கற்காவாக இருக்கும். ஏமாந்து வாழ்க்கை ஆகரத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை அல்லாஹ் இடத்துல ஏற்படும். அதனால் மதுஹபுடைய இமாம்கள் என்ன விளக்கமாக நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த முறைப்பிரகாரம் அமல்களை செய்யும். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ அந்த மாதிரி ஓய் சேர்ந்து போய் ஏர்போர்ட் இறங்கணும், அங்கே தொழுகின நேரம் கசர் தொழுகுவோம், சுண்ணத்தும் தொழுகணும், கசர் தொழுவோம், சுண்ணத் தொழுகுவோம், நல்ல பேச்சுகளை பேசிக்கொள்வோம், பிறகு நம்மளை மக்காவுக்காகனே அனுப்புவார்கள், மக்காவுக்கானே அனுப்புவார்கள். அதில் பொறுமை ரொம்ப அவசியம். தொழுகையாளியோடு, நோன்பு பிடிக்கிறவரோடு, ஜகாத்து கொடுக்கிறவரோடு அல்லாஹ் இருக்கிறான்ட்டு ஆயத்தை இருக்கிற இன்னல்லாஹ மாசாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமை என்பது எப்போ வரும்? சிரமம் வரும்போது தானே வரும். அப்போ சிரமம் வரும்பொழுது பொறுமை மேற்கொள்வது அவசியம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய செவல்ல திரும்பி வர்ற வரையிலும் பொறுமையை மேற்கொண்டோமே ஆனால் நம்முடைய ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் ஒளிவான ஹஜ்ஜாக, பிரகாசமான ஹஜ்ஜாக ஆக்குவான். சில சிரமங்கள் அங்கே ஏற்படும், பஸ்ஸில் ஏறும்போது, சாப்பாட்டில், பல வகையில் வரும். அதையெல்லாம் சகித்து மெண்டு கொள்ளணும். ஒரு தாய் குழந்தை பெறுகின்ற பொழுது எப்படி பெறுகிற நேரத்தில் யாரையும் திட்டமாட்டா, யாரையும் பேச மாட்டா, பார்த்துக்கிறீங்களா, யாரையும் திட்டமாட்டா, பேச மாட்டா, எப்படி வேதனைப்படுவாளோ, வேதனை எவ்வளவுக்கு கஷ்டமோ அந்த வேதனைக்காண்டித்தான் பெண்களுக்கு அல்லாஹாலா பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்குறான், பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்குறான். அதனால் அந்த வேதனையை சகிக்கிறாள் என்ற காரணத்துக்காக. அது மாதிரி ஏற்படுகிற சிரமத்தை சகித்து பொறுத்து கொண்டு பிரயாணத்தை மேற்கொள்வோம், போய் சேருவோம் மக்கா. போய் சேர்த்துக்கு பிறகு நமக்கு ஹஜ்ஜுக்கு வீட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் இடம் ஒதுக்குவாங்க, இடத்த ட்ராவல்ஸில் போகிறவங்களுக்கு இடம் ஒதுக்குவான். இதெல்லாம் சகித்துக்கொள்ளணும், பொறுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிக்கல பொறுத்துக்கொள்ளணும். என்ன ஒரு ஒரு 30 நாள், 60-50 வருட காலம் சம்பாத்தியத்திற்கு பொறுத்தாய், குழந்தை பெற வெறுத்த பொறுத்தாய், தலைவலி காய்ச்சலை பொறுத்தாய், அடுத்தவன் திட்ட ஏச பொறுத்தாய், அடுத்தவன் அடிக்க உதைக்க பொறுத்தாய், உன் வீடு நெருப்பெளியும் பொழுது பொறுத்தாய், வியாபாரம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் பொறுத்தாய், அல்லாஹுடைய வீட்டுக்கு வந்த நேரத்தில் ஏற்படுகிற சிரமத்தை இந்த 35 நாள் பொறுக்கக்கூடாதா அல்லாஹுக்காக வேண்டி? அதனால் பொறுமை ரொம்ப அவசியம். ஒருவருக்கொருவர் பொறுமை செய்யக்கூடிய ஆயிட்டோமையானால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜுக்கு தனி பிரகாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
This audio was downloaded from